இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கறது என்னன்னா, இஸ்ரேல் தேசத்துல ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நதி, அதாவது அது யோர்தான் நதி. இஸ்ரேல் தேசத்துல வந்து ஓடிட்டு இருக்கிறது ஒரே ஒரு நதி தான், அது வந்து யோர்தான் நதி. யோர்தான் நதி சொல்லும் போது நீங்க ரொம்ப பெரிய நதி நீங்க நினைச்சக்கூடாது. இப்ப நம்ம ஈரோட்டில் கூட ஒரு நதி போயிட்டு இருக்குது, என்ன நதிங்க, காவிரி நதி. இல்ல அது நான் சில டைம்ல பார்த்தா கடல் மாதிரி இருக்குது, இந்த கடைசியிலிருந்து அவ்வளவு கடைசிக்கு ரொம்ப தூரம் இருக்குது, பெரிய நதியா இருக்குது. ஆனா யோர்தான் நதி அவ்வளவு பெரிய நதி இல்ல, அதுல ஒரு பாதி இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு நதி இஸ்ரேல் தேசத்துல போயிட்டு இருக்கு. அப்போ இஸ்ரேல் தேசத்துல போயிட்டு இருக்கிறது இந்த ஒரு நதி, இதை பத்தி நம்ம என்னத்துக்கு படிக்கணும்? எல்லா தேசங்களையும் தான் நதி போயிட்டு இருக்குது, அதுல வந்து நதியில என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் தேவன் தம்முடைய அநேகம் ரகசியங்களை அவர் மறைச்சு வச்சிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு இப்ப நம்ம இரண்டு வாரங்களுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம், ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்பட்ட நான்கு நதிகள் இல்லைங்களா, நான்கு நதிகள் குறித்து நம்ம பார்த்தோம். அப்ப இந்த நான்கு நதிகள் பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு போனா, ஏதோ ஒரு பூகோள ரீதியான ஒரு ஆறுகள் தான் அவ்வளவுதா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா இதுக்குள் தேவன் வந்து மறைப்பொருள்கள் வச்சிருக்கிறார். அப்ப அது தேவனுடைய கிருபையில நம்ம அதை கண்டுபிடிக்க முடியுது. எல்லாத்துக்கும் தெரியாது, உங்களுக்கு நல்லா தெரியும், பைபிள் ஒரு கடினமான புஸ்தகம், எல்லாரும் படிச்சு புரிந்து கொள்கிற அளவுக்கு தேவன் அதை வைக்கிறது இல்ல. தேவன் அதுக்காக வந்து இந்த புஸ்தகம் எழுதல, இது ஒரு குறிப்பிட்ட சில ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக தேவன் இப்ப எழுதியிருக்கிறார். ஆனா ஒரு காலம் வரும், அப்போ உலகத்தின் எல்லா ஜனங்களுமே இதை பத்தி தெரிந்து கொள்வார்கள். அப்ப அந்த வகையில இன்றைக்கு நம்ம பாக்குற இந்த ஒரு யோர்தான் நதி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தை விளக்குகிறதாக இருக்கு. யோர்தான் நதி பத்தி நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு பல சம்பவங்கள் நினைவுக்கு வரும். நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கும் போது இந்த யோர்தான் நதி கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாம இருக்காது இல்லைங்களா. யோர்தான் நதியை பத்தி நம்ம சொல்லும் போது முதலாவது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க பாக்கலாம். ரொம்ப கரெக்டா சொல்லிட்டு இல்லீங்களா, நம்முடைய கர்த்தராய் இயேசு அவங்க எங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, யோர்தான் நதி இல்லீங்களா. அப்போ கர்த்தராய் இயேசு எங்க கால் வச்சாரோ அந்த இடமெல்லாம் என்ன முக்கியத்துவம் வாய்ந்துடும், முக்கியத்துவம் பெற்றுவிடும் இல்லீங்களா. கர்த்தராய் இயேசு அவங்க எங்க போனாலும் சரி, யார சந்திச்சாலும், இன்னைக்கு உதாரணமா கர்த்தராய் இயேசு இங்க வந்து உங்களுக்கு நம்மளுக்கு முன்பாக ஒரு பிரசங்கம் கொடுக்கிறாருன்னு வைங்க, நம்மளால எப்படி ஆயிடுவா, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ஆயிடுவா. அவர்னால நம்ம என்ன ஆயிடுவா, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் ஆயிடுவா, கரெக்டா இல்லீங்களா. அந்த மாதிரிதான் அந்த காலத்துல அவர் கால் வச்ச இடம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். அப்போ அவர் யாரையாவது பத்தி பேசிட்டாருனாக்கா அந்த ஜனங்கள் ரொம்ப முக்கியமான ஜனங்கள். ஒரு டைம் நம்ம பார்த்தோம் ஒரு குஷ்டரோகியை பத்தி பேசினார், யாருங்க ஒரு குஷ்டரோகியை பத்தி பேசினார, யாரு, நாகமான் இல்லீங்களா. நாகமான் பத்தி பேசிட்டார். அப்ப அந்த நாகமானுடைய வாழ்க்கையில நடந்த அந்த ரகசியம் ஒரு பெரிய சத்தியம் இல்லீங்களா, அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அது மட்டும் இல்ல, இந்த ஒரு யோர்தான் நதியில கர்த்தர் இயேசு ஞானஸ்நானம் மட்டும் எடுக்கல, அவருக்கு முன்பாக இன்னொருத்தர் இருந்தாருங்க, அவருக்கு அவர் குடியிருந்ததே அந்த இடம் தான், யாரு, யோவான் ஸ்நானங்க. அதாவது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்து தண்ணிக்குள்ள அமுக்கி அமுக்கி அந்த பக்கம் யாராவது வந்தா புடிச்சு தண்ணியில் அமைக்கிடுவார், யோவான் ஸ்நானங்க. இஸ்ரேல் ஜனங்களை எதுக்காக அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கடவுளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க, தேவனை மறந்து ரொம்ப தூரம் போயிட்டான். அப்ப அந்த ஜனங்களை மீண்டும் கர்த்தர்கிட்ட கூட்டிட்டு வர்றதுக்கு, தேவன்கிட்ட கூட்டிட்டு வர்றதுக்கு, அவங்களுக்கு புத்தி வர்றதுக்காக வேண்டி இப்படி ஒரு அடையாளத்தை அவர் ஏற்படுத்திட்டு இருந்தார். அந்த வகையில் கூட இந்த யோர்தான் நதி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்புறம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல நாம எடுத்துட்டா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைகளாக இருந்து தேவன் அவர்களை 40 வருஷம் வனாந்தர வழியில கூட்டிட்டு போய் கானான் தேசத்துக்குள்ள அவங்க உள்ள பூதுறதுக்கு முன்பாக இந்த ஒரு நதி அவங்க கடந்தாங்க. அந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போய் அவங்களுடைய கால் அந்த நதியில அப்படி பட்டுடனே என்ன ஆயிடுச்சுங்க, அந்த நதி அப்படியே பிரிஞ்சிருச்சு. அப்ப அப்படியே அவங்க போயிட்டாங்க. இன்னும் நம்ம பார்க்கும்போது இந்த எலியா எலிசா ரெண்டு மிகப்பெரிய தீர்க்க தரிசிகள் இருந்தாங்க இஸ்ரேல் தேசத்தில். அப்ப இந்த ரெண்டு எலியா எலிசா தீர்க்கதரிசிகளை தேவன் பயன்படுத்திட்டு எலியாவை எலிசா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தேவன் வந்து முயற்சி செஞ்சார். அப்போ எலியாவினுடைய ஊழியம் முடிவடையுது. அப்ப அந்த டைம்ல எலிசா என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை விடவே மாட்டேன், நீங்க எங்க போனாலும் நான் வந்து உங்களை புடிச்சிட்டு வரேன்னு சட்டையை புடிச்சிட்டார். அப்ப எலியா சொல்றாரு நீ வர வேண்டாப்பா, நீ இங்கே இரு, நான் அங்க போயிட்டு திருப்பி வர்றேன் அப்படின்னு சொன்னா, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வர்றாரு. அப்போ மூன்று இடங்கள்ல வந்து அவங்க கடந்து போறாங்க. அப்ப லாஸ்டா எங்க வந்து பிரிஞ்சாங்கனாக்கா, இந்த யோர்தான் நதியில. அப்போ எலிசாவை பிரிக்கவே முடியல. அப்போ அக்னி ரதம் ஒன்னு உள்ள வந்துச்சு. அப்படி உள்ள வரும்போது தான் ரெண்டு பேரும் அங்க பிரிஞ்சுதாங்க பாக்குற. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய நிழல்கள் பழைய ஏற்பாட்டில். நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பழைய ஏற்பாட்டில் நடந்தது நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்மளுக்கு பெரிய பெரிய போதனைகளாக இருக்கு, பெரிய பெரிய பாடங்களே தேவன் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் ஒரு காலங்களில் நம்ம படிக்க போறோம், எலியா பத்தி எலிசா பத்தி, அதெல்லாம் பெரிய பெரிய சத்தியங்களே தேவன் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம சொன்னோம், இந்த யோர்தான் நதியில அதே அந்த குஷ்டரோகி எத்தனை முறை மூழ்கி வந்தாருங்களா பாத்தீங்களா. அவர் நாட்டில் நிறைய நதிகள் போச்சு, ஆனா அதுல எல்லாம் மூழ்கினா அது ஒன்னும் சரியாகாது. எங்க வரணும், இஸ்ரேல் இருக்கிறது யோர்தான்ல வந்து ஏழு முறை அவர் மூழ்க வேணும், அப்போ அவருக்குள் இருந்த குஷ்டரோகம். இப்படி யோர்தான் நதியை பத்தி நம்ம நிறைய வரலாற்று சிறப்புகளை நம்ம சொல்லலாம். பைபிள்ல வந்து தேவன் அதை வந்து வச்சிருக்கிறான், யோர்தான் நதியை பத்தி. இன்றைக்கு இன்னமும் தேவனுடைய தெய்வீக திட்டம் அதுக்குள் என்ன அடங்கியது. அது மட்டும் இல்ல, இந்த இஸ்ரேல் தேசத்துல இஸ்ரேலுக்குள் நடந்தது நிகழ்ச்சிகள், இஸ்ரேல் ஜனங்க போட்ட சண்டைகள், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பாடமா இருக்குது. அது மட்டும் இல்ல, இஸ்ரேலுக்குள்ள இருந்த சில கட்டிடங்கள், இஸ்ரேலுக்குள்ள அமைந்த சில கட்டிடங்கள் கூட இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய பாடமா இருக்கு. எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னாக்கா, சாலமோன் கட்டின தேவாலயம் இல்லைங்களா, சாலமோன் கட்டின தேவாலயம், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அந்த தேவாலயம் கட்டும் போது கல்லுகள்லாம் எங்க ரெடி பண்ணாங்க, கல்லுல எங்க ரெடி ஆச்சு. இப்ப நம்ம வீடு கட்டுற, வீடு கட்டும் போது மேசன்கள்ல கல் எங்க ரெடி பண்றாங்க, லாரியில கொண்டாந்து போட்டுருவாங்க வேலை செய்ய வேண்டிய இடத்துல, அப்புறம் அங்கங்க தட்டி 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 அதை வச்சுட்டு வருவாங்க. ஆனா ஆலயம் கட்டும் போது இந்த கற்கள் எங்க ரெடியாச்சு, குவாரியில, கல்லு குவாரியில, எங்கேயோ தூரத்துல. அப்ப எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் பிளான் பண்ணிக்கிறாங்க பாருங்க, எந்த இடத்துல எந்த கல்லு வைக்கணும்னு சொல்லி அங்கே உட்காந்துட்டு பிளான் பண்ணிட்டாங்க, அங்கேயே எல்லாம் செதுக்கி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அந்த ஆலயத்தை அவங்க கட்டிருந்தாங்க நம்ம பாக்குறோம். இது எதுக்கு நிழலு, இந்த சுவிசேஷம் யுகத்துல ஒரு ஆலயத்தை தேவன் ரெடி பண்றாங்க. என்ன ஆலயம் அது, சபை இல்லைங்களா. நீங்களே அந்த ஆலயம் சொன்னாங்களே, நம்ம எல்லாம் யாரு, ஒவ்வொரு ஜீவனுள்ள கற்கள். இந்த கல்லுகள்லாம் எப்படி இருக்குது, ஷேப் இல்லாம இருக்குது, பாவம் அது இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த கல்லுகள்லாம் தட்டிக்கிட்டே எல்லாம் எங்க சரி பண்றாங்க, இங்கேயே தான் சரி பண்றாரு. சரி பண்ணாதான் அங்க போய் வைக்க முடியும், அங்க போய் ரெடி பண்றது இல்ல, இங்கேயே ரெடி. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு மாபெரும் நிழலா இருந்துச்சு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருந்த பில்டிங்ஸ் கூட, கட்டிடங்கள் கூட. அதே வகையில தான் இந்த நதி கூட வந்து தேவனுடைய திட்டத்தை ரொம்ப சிறப்பா வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கலாம். வேதத்தின் மூலம் இதனுடைய ஆராய்ச்சிகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த யோர்தான் நதியினுடைய ஆரம்பம், அது போய் சென்றடைகிற இடம், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்குது. உலகத்தில் வேற எந்த நதியும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சி, அதாவது ஆரம்பம் அந்த மாதிரி ஒரு முடிவு வர்றதே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு நதி குறிச்சு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க வந்து வேணா நீங்க இன்டர்நெட்ல யாராவது நீங்க கம்ப்யூட்டர்ல அதை பாத்தீங்கன்னாக்கா, யோர்தான் நதி பத்தி நீங்க கொஞ்சம் படிங்க, அதனுடைய பூகோள ரீதியான சில உண்மைகள் அங்க நீங்க பாக்கலாம். அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுல இருந்து தான் நம்ம இந்த விவரங்களை நம்ம உங்களுக்கு தொகுத்து நம்ம தர முடியுது. அது மட்டும் இல்ல, இதுக்குள்ள இருக்கிறது இந்த சத்தியங்களே நம்ம கண்டுபிடிக்க முடியுது. இப்போ இந்த யோர்தான் நதியினுடைய ஆரம்பம் எப்படி எங்க நடக்குது அப்படின்னாக்கா, இங்க நீங்க பாக்கலாம் இந்த படத்துல மேல ஆரம்பம் தெரியுது இல்லைங்களா, ஒரு மலை மாதிரி தெரியுது. பொதுவா நதிகள் எங்க ஸ்டார்ட் ஆகும், மலையில தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. அதே போல இங்க யோர்தான் நதி கூட ஒரு மலையில தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம ஈரோட்டில் போயிட்டு இருக்கிற காவிரி நதி எங்க ஸ்டார்ட் ஆகுது, அது எந்த ஸ்டேட்? அது கர்நாடகா ஸ்டேட் இல்லைங்களா? அது அந்த குடகு மலையில எப்படி ஸ்டார்ட் ஆகுது? மழை பெய்யறதுனால வர தண்ணி இல்லையா? இல்ல, ஆமா, ஊற்று இல்லீங்களா? மலைக்குள்ளுக்குற ஊற்று, அங்கங்க அங்கங்க இருக்கிற ஊத்துக்குள்ள தண்ணி வெளியில வந்து எல்லா ஊத்துக்குள்ள ஒன்னா சேர்ந்து அப்புறம் வந்து அது ஒரு பெரிய நதியாகி அப்படியே வந்து வந்து இன்னும் வர 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 பக்கத்தில் இருக்கிற மலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து சேர்ந்து கடைசியில பெரிய ஒரு நதி ஆயிட்டு பாருங்க. இங்க பவானியில வந்து அந்த நதிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்ப இங்க போகும்போது எவ்வளோ பெரிய நதியா அது மாறி இருக்கு. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுதா இந்த யோர்தான் அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுறது இல்லை. இன்னும் நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இப்ப கங்கா நதி இருக்கு. கங்கா நதி எங்க ஸ்டார்ட் ஆகுது? இமயமா. அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அங்க மேல என்ன இருக்குது? பனிக்கட்டிகள். அங்க வந்து அந்த ரொம்ப ரொம்ப உயரமான மலையில உயரமான மலை இருக்கும் போது அங்க என்ன ஆகும்? டென்சிட்டி ரொம்ப அதிகமாகும். அப்போ அது என்ன ஆகுதுன்னா அங்க அந்த பனிக்கட்டிகள் உருவாகுது. பனிக்கட்டிகள் உருவாகி அங்கிருந்து பனிக்கட்டிகள் உருகி அந்த நதிகள் வருது. அந்த நதிகள் உருவாகிட்டு வருது. அது ஜீவ நதிகள், வத்துறதே கிடையாது இல்லைங்களா? ஆனா இந்த யோர்தா நதி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறதா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். யோர்தா நதி ஸ்டார்ட் ஆகுறது எந்த ஒரு ஊத்திலிருந்து தண்ணி வர்றதில்ல. ரெண்டாவது, அது ரொம்ப ஹைட்டுக்கிறதுனால அங்க பனிக்கட்டிகள் பனி உருவாகி பனி கரைஞ்சு நதியாகவும் வர்றதில்ல. பின் இது எப்படி இது உருவாகுது அப்படின்னாக்கா இந்த ஒரு யோர்தான் நதியினுடைய உற்பத்தி ஸ்தானம் என்னன்னா அந்த மலைக்கு பேரு ஹெர்மோன் மலை. என்ன மலைங்க? ஹெர்மோன். ஹெர்மோன் மலை அதுக்கு பேர். இந்த ஹெர்மோன் மலை எவ்வளவு ஹைட் இருக்குது அப்படின்னா 9230 அடி. 9230 அடி. எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏறத்தாழ ஊட்டி ஹைட் அவ்வளவுதான். தொட்டப்பட்டாக்கு பாத்தீங்களா அவ்வளவுதான் அதனோட ஹைட். இப்ப நம்ம தொட்டப்பட்டாக்கு போனா பெரிய பனிக்கட்டியெல்லாம் எக்கச்சக்கமா இருக்குதா? பனிக்கட்டியெல்லாம் உருகி அப்படியே ஆறு வர்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு கிடையாது. போய் குளிர் குளிர் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் நடுங்கிற மாதிரி இருக்குங்க ஹைட், அவ்வளவுதான். அது மாதிரிதான் இந்த ஹெர்மோன் மலை. பெரிய ஹைட் எல்லாம் கிடையாது, 9230 அடி. ஆனா இஸ்ரேல் இது ரொம்ப ரொம்ப ஹைட். இஸ்ரேலுக்கு இது ரொம்ப ஹைட், 9230 அடி அப்படிங்கறது வந்து ரொம்ப பெரிய ஹைட். அந்த ஜனங்களுக்கு ரொம்ப உயரமான இடம். அங்கிருந்து தான் இந்த ஒரு நதி ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இது ஸ்டார்ட் ஆகுறது எப்படி தெரியுங்களா? இந்த மலை மேல் பனிப்பொழிவு அதிகமா இருக்குது. இந்த மலை மேல் இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மேற்கு ஆசிய நாடுகள் எல்லாம் சுத்தில என்ன இருக்குதுங்க? மேற்கு ஆசிய நாடுகள்ல சுத்தி என்ன இருக்குது? என்ன இருக்குது? மேகம் இல்ல, வேற பாலைவனம் இல்லைங்களா? பாலைவனம். பகல்ல எப்படி இருக்கும் பாலைவனம்? பயங்கரம் உஷ்ணமா இருக்கும், வெப்பமா இருக்கும். ராத்திரி எப்படி இருக்கும்? கடுமையான குளிர் இருக்கும். அப்போ இந்த இதுல கடுமையான பனிப்பொழிவு அங்க வருது. அந்த பனிப்பொழிவு வர்றதுனால அங்க என்ன ஆகுதுன்னா இந்த ஹெர்மோன் மலையின் மேல பனிப்பொழிவின் மூலம் 4 சிறிய நதிகள், சிறிய ஊற்றுகள் ஸ்டார்ட் ஆகுது. விசித்திரமா இருந்து பாருங்க, 4 சிறிய ஊற்று அங்க காமிச்சிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு எல்லாம்? பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியும் நினைக்கிறேன். 4 சிறிய அருவிகளாக அங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது மேலிருந்து விழுகிற பனியில. அப்புறம் அந்த 4 சின்ன சின்ன அந்த அருவிகளும் ஒன்னா வந்து ஒரு இடத்துல சேருது. அங்க ஒரு ஏரின்னு எழுதிக்கிது பாத்தீங்களா? அந்த ஏரி என்ன ஏரின்னா அதுக்கு பேரு ஹூலா ஏரி. என்ன ஏரி? ஹூலா. ஹூலா ஏரியில வந்து அது கலக்குது. அந்த 4 அருவிகளும் வந்து சேருது. ஆனா ரொம்ப சுத்தமான தண்ணி, பளிங்கு மாறிக்குது தண்ணி. அப்புறம் இந்த ஒரு ஏரியானது கீழே மலைக்கடியில வந்து சேர்ற ஏரி இல்ல, இது மலை மேலேயே இருக்கிற ஏரி. இப்ப ஊட்டியில போட் ஹவுஸ் இருக்கு. ஊட்டியில இருக்கிற போட் ஹவுஸ் வந்து மலைக்கு மேலுக்குதா மலைக்கு கீழுக்குதா? மலையிலேயே இருக்குது இல்லைங்க. அந்த மாதிரி தான் அது. இந்த ஹூலா ஏரி வந்து மலை மேலேயே இருக்குது. ஆனா இந்த இடம் எப்படின்னா ரொம்ப அமைதியான இடம், ரொம்ப அமைதி தவழும் இடம். நல்லா வந்து அருமையா இருக்கும். ரொம்ப அந்த தண்ணியினுடைய சத்தம் மட்டும்தான் கேட்கும். ரொம்ப அங்கெல்லாம் போய் நின்னாக்கா ரொம்ப மனசுக்கு நல்லா இருக்கும். சில இடங்கள்ல நம்ம போய் பார்த்தா நீர் அருவிகள் எல்லாம் போற இடத்துல போய் நின்னா நம்மளுக்கு எப்படி இருக்குதுங்க? எவ்வளவு மனசுக்கு நல்லா இருக்குது. அது மாதிரி அந்த இடம் வந்து ரொம்ப அமைதியான ஒரு இடம், பாக்குறதுக்கு ரொம்ப அழகான இடம் கூட.
அப்போ இந்த தண்ணி வந்து அந்த ஊலா ஏரியில வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஊலா ஏரி இருக்கிற இடம் இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்குது ஏரி. ஆனா நெக்ஸ்ட் இந்த தண்ணி கீழே வரும்போது என்ன ஆகுதுன்னா, இப்படியே போயிட்டு கீழே போறது இல்ல, இந்த ஊலா ஏரியிலிருந்து அப்படியே உடனே டவுன் ஆகுது, உடனே ஒரு நீர்வீழ்ச்சியாக மாறுது. அங்க படத்தில் காமிச்சிருக்கு, அந்த ஊலா ஏரியில் இருக்கிற தண்ணி வெளியில திருப்பி எப்படி ரிட்டர்ன் வருது, அப்படியே அப்படியே கீழே ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியாக அங்க விழுகுது. நீர்வீழ்ச்சியாக விழுகும் போது அங்க அந்த தண்ணி என்ன ஆகுதுன்னா, அந்த சுத்தமான தண்ணி இப்போ எப்படி ஆயிருமா, கலங்கிரும். ஏன்னா மேலிருந்து கீழே விழுகும் போது என்ன ஆகும், தண்ணி கலங்கிரும் இல்லைங்களா. அப்ப கலங்குற கலங்கி காணப்படுது. அதுக்கப்புறம் இந்த தண்ணி என்ன பண்ணுதுன்னா, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுது, அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து அங்க ஒரு கடல் இருக்குது இடையில, அது ஒரு ஏரின்னு கூட சொல்லலாம், ஆனா அது ஒரு கடலா கூட சொல்லலாம். அந்த கடலுக்கு பேர் என்ன, கலிலேயா கடல். அதுக்கு வந்து கலிலேயா கடல். இந்த கலிலேயா கடல் வந்து கூட பைபிள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடலா இல்லைங்களா, விசித்திரமான கடல் அது. கலிலேயா கடலுக்கு நிறைய பேர் இருக்குதுங்க, என்னென்ன பேர் இருக்கு சொல்லுங்க பாக்க. இன்னொரு பேரு, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இஸ்ரேல நிறைய கடல் இருக்குது, ஆனா எல்லா கடலும் அங்க சொல்லப்படுகிற கடல் எல்லாம் இந்த ஒன்னதான் குறிக்குது. கென்னசரேத் கடல் அப்படின்னு இருக்குது, அப்புறம் திபேரியோ கடல், சின்னரேத் கடல் அப்படின்னால இதுக்கு பேர் இருக்குது, நிறைய பேர் இருக்குது. இந்த எல்லா பேர்களும் இந்த ஒரே கடல் தான் குறிக்குது. இந்த கலிலேய கடல் கூட ஜோர்தான் நதியை போல முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்படி, இந்த கலிலேய கடல் தான் என்னங்க, இங்க யார் இருந்தாங்க கலிலேய கடல்ல, நம்முடைய கர்த்தராகியா இயேசு. பாருங்க, இன்னைக்கு நான் வந்து உங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபில் பிட் போட்டு நின்று பேசிட்டு இருக்கிறேன், ஆனா கர்த்தராகிய இயேசு பேசின இடம் எது, கலிலேய கடல்ல. அங்க ஜனங்கள்ல பிரசங்க கேட்கறதுக்கு வந்துருவாங்க, இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு படகு மேல போய் ஏறி நின்னுக்குவார், கடல் அங்க இருக்கும், கடல்ல படகு மேல போய் ஏறி நின்றுட்டு பிரசங்கம் கொடுப்பாங்க. பெரிய பெரிய பிரசங்கங்கள் ஜனங்கள்லாம் உட்காந்து அந்த கடற்கரை ஓரத்தில் உட்காந்து கேட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் இவரும் மீட்டிங் முடிஞ்சு ரிட்டர்ன் அவங்க போவாங்க. இப்படிதான் வந்து அந்த வகையில் கூட அந்த கலிலேய கடல் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாக அங்கே இருக்கு. இந்த கலிலேய கடல்ல இருக்கிறது இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்ப விசித்திரமானது. அந்த உள்ள போறது மீனவர்கள், அப்புறம் வந்துட்டு அங்கிருங்க அது பக்கத்தில் குடியிருக்கிற ஜனங்கள், இவங்களுக்கே தெரியாது இந்த கலிலேய கடலினுடைய கிளைமேட் எப்படி எப்ப மாறும் என்ன ஆகும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா இது ஒரு பெரிய ஏரி, பெரிய ஏரி மாதிரி இருக்குது, ஆனா பாக்குறதுக்கு கடல் மாதிரி. என்ன ஆகுனா உள்ள போயிருவாங்க, ஆனா திடீர்னு காத்தடிக்கும், அந்த மாதிரி ஒரு கடல் அது. இப்ப நம்ம இந்து மகா சமுத்திரம் அல்லது வந்து வங்காள விரிகுடா இங்கெல்லாம் போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ஆளுக போறதுக்கு முன்னாடியே வானிலை ஆராய்ச்சி மையம் இருக்குது, அவங்க சொல்லிடுவாங்க இன்னைக்கு நீங்க போகணும் இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த கலிலேய கடல்ல கிளைமேட் எப்ப மாறும் எப்ப காத்தடிக்கணும் தெரியாது, உள்ள போயிருவாங்க அங்க போய் மாட்டிக்குவாங்க. நம்முடைய கர்த்தரே இயேசு கூட வந்து சீசர்ல கூட போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு, திடீர்னு படகு காத்தடிச்சு எல்லாம் ஆகி கீழே வந்து எல்லாம் பயந்து அப்படி எல்லாம் நடக்குது. அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு இவங்க இஸ்ரேல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த கிளைமேட் அடிக்கடி இங்க வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதுனால நிறைய விபத்துகள் வர்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, சுத்திலும் காமன்வெல்த் போட்டாங்க, சுத்திலும் காமன்வெல்த் கட்டி அந்த அலையினுடைய அந்த தாக்குதல் வந்து இல்லாம பாதுகாத்துருக்கிறாங்க. இப்ப அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா வச்சிருக்கிறாங்க. இந்த கலிலேய கடல பார்க்கும்போது இந்த நதி யோர்தான் நதி ஃபர்ஸ்ட்ல இந்த கலிலேயாவில வந்து ஒரு பக்கம் வந்து சேர்ந்து அந்த கலங்கின தண்ணி ஒரு பக்கம் வந்து சேர்ந்து அப்புறம் திருப்பி அந்த பக்கத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. உலகத்துல வேற எங்கேயுமே அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுறது இல்ல, நதிகள் ஒரு பக்கம் வந்து சேர்ந்து திருப்பி என்ன பண்ணுது பாருங்க, அடுத்த பக்கம் அந்த நதி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நதி ஸ்டார்ட் ஆகி திருப்பி என்ன பண்ணுதுன்னா, அங்க இப்ப பிளைன்ஸ்ல நதி போகும்போது என்ன பண்ணாது, நேரம் அப்ப மலையில போகும்போது தண்ணி ஒரே ஸ்பீடா போகும் இறக்கம் இருக்கிறதுனால, ஆனா பிளைன்ஸ்ல போய் இறக்க இருக்காது. அப்ப தண்ணி என்ன பண்ணும், அந்த ரூட் வந்து மாத்தி மாத்தி வளைஞ்சு வளைஞ்சு அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி தான் அது வளைஞ்சு வளைஞ்சு. அது மாதிரி இந்த யோர்தான் நதி என்ன பண்ணிடுச்சுன்னா, வளைஞ்சு 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 ஒரு 55 மைலு அது வந்து டிராவல் பண்ணி போய் கடைசியா ஒரு கடல்ல போய் சேருது. அந்த கடலுக்கு என்ன பேர் தெரியுங்களா, சவக்கடல். அது ஏன் தான் அந்த பேர் வச்சாங்களோ தெரியல. ஈரோடுன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, ஏன்னு தெரியுங்களா யாருக்காவது? ஓஹோ அப்படியா? ஓ, இரண்டு ஓடைகள் போனதுனால பாத்தீங்களா. நான் நினைச்சேன் நிறைய எங்க நீங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது பாருங்க. அதே போல நீங்க சவக்கடலுக்கு கூட சரியா தான் பேர் வச்சிருக்காங்க. இந்த சவக்கடல் வந்து எப்படி இருக்குதுன்னா, இதனுடைய இந்த கலிலேய இந்த யோர்தான் நதி போய் கலக்கிற கடல் சவக்கடல். அல்லது இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், உப்புக்கடல் இல்லீங்களா. இன்னொரு பேரு உப்புக்கடல். இதுல யாராவது போய் எட்டி குதிச்சிட்டாங்கன்னா உள்ள மூழ்க மாட்டாங்க. நம்ம பின்னாடி டியூப் எல்லாம் கட்டிட்டு இதுக்கு இறங்க வேண்டாம். சும்மா தண்ணிக்குள்ள குதிச்சா யாரும் உள்ளயே போக மாட்டாங்க, மேல மிதக்குவாங்க அப்படியே. அப்ப நிறைய பேர் அங்க போயிட்டு அப்படியே சன்பாத் எடுத்துருப்பாங்க, தண்ணிக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா மேலாக மிதந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கடல் அது. அதுக்கு பேரு சவக்கடல். இதனுடைய இது இருக்கிற இடம் என்ன தெரியுமா, கடல் மட்டத்துக்கு கீழே. இப்ப பொதுவா நம்ம இடங்கள் எல்லாம் அளக்கும் போது இவங்க எப்படி பண்றாங்கன்னா, கடல் மட்டத்திற்கு மேல இவ்வளவு மீட்டரு, கடல் மட்டத்துக்கு மேல இவ்வளவு அடி அப்படி சொல்றாங்க. ஆனா இந்த சவக்கடல் எப்படி தெரியுங்களா, கடல் மட்டத்துக்கு கீழே. கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது இந்த ஒரு கடல். எவ்வளவு அடி கீழே இருக்குது அப்படின்னா, அது இதை விட ஆச்சரியமாக்குது, 1300 அடி. பாருங்க கடல் மட்டத்துக்கு கீழே எவ்வளவு, 1300 அடி கீழே இருக்குது. அப்புறம் இந்த ஒரு கடல், இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கடல் வந்து வேற எந்த கடல் கூடமே சேர்றது இல்ல. இந்த கடல்ல போய் தண்ணி கலந்தா அது அவ்வளவுதான். இப்ப நம்ம வங்காள விரிகுடா இருக்குது, அரபிக் கடல் இருக்குது, இந்து மகா சமுத்திரம் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குது ஒண்ணுக்கொண்ணு, கடல்னா எப்படி இருக்கணும், ஒரு கடல் இன்னொரு கடல் கூட ஜாயின் பண்ணுது. அப்புறம் அப்படியே அந்த இந்து மகா சமுத்திரம் வந்து அந்த பக்கம் பசிபிக் சமுத்திரத்து கூட சேருது, அது பக்கம் அட்லாண்டிக் கடல் கூட போய் சேருது, பெரிய பெரிய சமுத்திரங்கள் கூட போய் சேருது. ஆனா இந்த சவக்கடல் கூட எந்த கடலுமே சேர்றது இல்ல. அப்ப என்ன ஆகணும், இது ஒரு தொட்டி மாதிரி தான் இல்லீங்களா. அப்ப தண்ணி போய் விழுந்துட்டே இருக்கும் போது என்ன ஆகணும், இந்த கடல் புல்லாகணும் இல்ல. ஆனா இந்த கடல், இந்த கடல் வந்து என்னங்கிறது இல்லைன்னா, எவ்வளவு தண்ணி போனாலும் ரொம்ப கிடையாது. யோர்தான் நதியில டெய்லி எவ்வளவு தண்ணி போகுதாமா, 6 மில்லியன் டன் தண்ணி போகுது. எவ்வளவுங்க, 6 மில்லியன் டன் தண்ணி அங்க டெய்லி போய் இந்த கடல்ல சேருது. ஆனாலும் இந்த கடல் என்ன ஆகுறது இல்லைன்னா, ரொம்ப கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த கடல் ஃபுல்லா என்ன இருக்குது, உப்பு இருக்குது. உப்புன்னா என்ன உப்பு, இப்ப நம்ம கடல்னாக்கா உப்பு தான் இருக்கும் கண்டிப்பா. இப்ப நம்ம சாப்பிடறதுக்கு சாப்பாட்டுக்கு போடுற உப்பு அது எங்கிருந்து எடுக்கிறாங்க, கடல்ல இருந்து எடுக்கிறாங்க. அந்த உப்பு இங்க இல்ல, இங்கிருந்து உப்பு எடுத்து போட்டோம்னா நம்ம குடல் எல்லாம் உள்ள இருக்காது. அந்த மாதிரி உப்பு இருக்குதாங்க. என்ன உப்பு தெரியுமா, அது சல்பர், கந்தகம், கந்தக உப்பு. அது ஆராய்ச்சியாளர் வந்து டிக்ஷனரியில நம்ம பார்க்கும் போது, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது அங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல தான் இந்த சோதோம் கொமோரா பட்டணம் அங்க இருந்திருக்குது. தேவன் வந்து அதை வந்து அந்த வானத்திலிருந்து அக்னி கந்தகம் அனுப்பி அந்த ஒரு பட்டணத்தை அழிச்ச இடம் அங்கதான் இருக்குது. அதனாலதான் அந்த உப்பு திட்டுகள் வந்து இன்னைக்கு கூட அங்க இருக்குது, வேற எங்கேயுமே இல்ல. அந்த மாதிரி இங்க மட்டும்தான் இருக்குது. அதனால சோதோம் கொமோரா பட்டணம் கூட இங்கதான் இருக்கு, இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது மட்டுமில்ல, இந்த கடற்கரை ஓரங்கள்ல முழுக்க உப்பு படிவங்கள், உப்பு திட்டுகள் அப்ப இப்ப அப்படியே இருக்குது. அப்ப கந்தகத்தில் என்ன இருக்குதுன்னா, ரொம்ப வெப்பம் ஜாஸ்தி இருக்குது இல்லீங்களா. கந்தகனா வெப்பம். இப்ப நம்ம சில பேர் எல்லாம் இந்த குடிசை பகுதியில எல்லாம் தீ பிடிச்சிருது, அது வந்து தீக்குச்சி பத்த வைக்க மாட்டாங்க. என்ன போட்டுருவாங்க தெரியுமா, சும்மா சல்பர் எடுத்து அப்படி போட்டு போயிருவாங்க அவ்வளவுதான். இந்த குடிசைகள் எல்லாம் எரிக்கிறாங்க பாருங்க சில நேரங்கள்ல, அப்படி சும்மா சல்பர் எடுத்து அப்படி போட்டாக்கா ஆக்சிஜன் பட்டோடனே அங்க நெருப்பு பிடிக்கும், அவ்வளவு வெப்பம் அதுல இருக்குது. இப்ப நம்ம தீக்குச்சி எல்லாம் வச்சிருக்கிறோம் இல்லீங்களா, அதுல எல்லாம் கொஞ்சம் கந்தகங்கள்லாம் கூட வச்சிருக்கிறாங்க, பாஸ்பரஸ் கந்தகம் அதெல்லாம். அப்போ இந்த கடல்ல வந்து ரொம்ப உஷ்ணம் இருக்கிறதுனால எவ்வளவு தண்ணி போனாலும் கூட அந்த தண்ணி என்ன ஆகுது, அப்படியே ஆவியாக போயிருது. அப்போ டெய்லி தண்ணி போயிட்டே இருக்குது, ஆனா இந்த கடல் வந்து ரொம்பறதே இல்ல. இப்படித்தான் இந்த யோர்தான் நதி வந்து அங்க முடிகிறதாக நம்ம பாக்குறோம். இன்னொரு பாயிண்ட் கூட என்னன்னா, இப்ப நதி இருந்துச்சுனாக்கா சாதாரணமா சாதாரணமா ஒரு நதி இருந்தா நதிக்கரை ஓரங்கள்ல ஜனங்க என்ன பண்ணுவாங்க? குடியிருப்பாங்க. ஏன்? ஆமா இல்லைங்களா, தண்ணி வசதி, குடிக்கிறதுக்கு தண்ணி, அவங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணணும், தண்ணி வேணும். அதுக்காக எல்லாம் நதிக்கரை ஓரங்கள்ல பட்டணங்களை கட்டுவாங்க இல்லைங்களா. பாபிலோன்லாம் பாத்தீங்கன்னா அந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிகள்ல, நதிகள்ல வந்து சுத்தியிலும் பாபிலோன் பட்டணம் சுத்தி இருந்துச்சு. ஆனா இந்த யோர்தான் நதி ஓரங்கள்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு பட்டணமும் இது வரைக்கும் கட்டப்படல. கட்டிருக்கலாம் மனுஷனுங்க, ஆனா தேவன் விடல. ஏன்னா மனுஷனுங்க பக்கத்துல போன என்ன ஆகாது, மனுஷன் கால் போட்ட என்ன ஆகும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு இப்போ சந்திரனுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறானுங்க, இனி அங்கேயும் போய் நாச கேடு படிப்பா. மனுஷங்க கால் போட்டா அந்த இடத்துல புல்லு கூட வர்றதில்லன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை இருக்குது மனுஷனுக்கு, மோசமான நிலைமை. அப்ப தேவன் என்ன பண்ணார்னா, இந்த யோர்தான் நதி பக்கத்துல ரெண்டு பக்கம் எந்த ஒரு பட்டணமோ கட்டுறதுக்கு தேவன் அனுமதி கொடுக்கல. பாபிலோனியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மூன்று இடங்கள்ல பாலம் கட்டினானுங்க, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கடந்து போறதுக்காக. ஆனா அந்த பாலங்கள் எல்லாம் கூட இடிஞ்சு போச்சு, இன்னைக்கு இல்ல. அந்த அளவுக்கு வந்து இந்த யோர்தான் நதி தேவன் வந்து ஒரு விசேஷமான ஒரு விஷயத்த உள்ள வச்சுக்கிறார். அதனால்தான் மனுஷங்கள் இது சாதாரணமா போயிட்டு இதை தொட முடியல. அப்போ இதுல மறைந்துள்ள சத்தியங்களை குறித்து இப்ப நம்ம பார்க்கலாம். அப்ப இது எது விளக்குகிறது, இந்த யோர்தான் நதி? சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா. அப்போ இந்த யோர்தான் நதியினுடைய ஆரம்பம் அங்க நம்ம பார்க்கும் போது, எங்க? ஹெர்மோன் மலை. எவ்வளவு ஹைட்டு? 9,630 அடி ஹைட்டு. ரொம்ப ஹைட்ல இருக்கு இஸ்ரேல் தேசத்துல, அது ரொம்ப ஹைட்டு. அப்போ இந்த உன்னதமான இடம், அங்கிருந்து என்ன வருது? பனிப்பொழிவு நடக்குது, மேலிருந்து பனிப்பொழிவு நடக்குது. அப்போ இது எதை குறிக்கிறது? முதல்ல உன்னதமான இடம் என்ன அப்படின்னா, அதை குறிச்சு நம்ம இப்ப வசனங்கள்ல செக் பண்ணி பாக்கலாம். ஏசாயா 57:15.
நித்திய வாசியம், பரிசுத்தர் என்கிற நாமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான்.
தேவன் பத்தி இல்லீங்களா, எங்க வாசம் பண்றாரு? நித்திய வாசியம், பரிசுத்தரும் உன்னதமான இடங்கள்ல அவர் வாசம் செய்கிறார். அந்த இடத்துக்கு பேர் என்ன? தேவனுடைய இருக்கிற இடத்துக்கு பேர் என்னங்க? பரலோகம் இல்லைங்களா, பரலோகம். அது நமக்கு இன்னும் தெரியல அது எப்படி இருக்கு என்னன்னு. அப்போ உன்னதமான இடங்களில வாசம் செய்கிறார். அப்போ இந்த ஹெர்மோன் மலை எதை குறிக்கிறதாக இருக்குது அப்படின்னா, தேவனுடைய இருப்பிடமாகிய பரலோகமே அங்க குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த உன்னதமான இடத்திலிருந்து என்ன வருது? இப்போ பனிப்பொழிவு நடைபெறுகிறது. அப்ப அந்த பனிப்பொழிவு எதை குறிக்குது பைபிள்ல? பனிப்பொழிவு எதை குறிக்குதுன்னு சொல்றீங்களா? ஒருத்தர் சத்தியம் சொல்றாங்க, வேற ரொம்ப கரெக்டா பிரதர் சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு வசனத்துல நம்ம படிக்கலாம், சங்கீதம் 133:2.
அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார்.
என்னன்னா அங்க சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்குது. சகோதரர்கள் எல்லாம், உண்மையான சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் ஒன்னா இருந்தா அது எப்பேற்பட்ட இன்பமா இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னா, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் உடம்பெல்லாம் நினைக்கிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்குது. அப்போ அந்த காலத்துல ஆசாரியர்களே அபிஷேகம் செய்யும் போது என்ன பண்ணுவாங்க? அபிஷேக தைலத்துல அவங்க வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப அந்த அபிஷேக தைலம் எதுக்கு ஒப்பா இருக்குது? பரிசுத்த ஆவி. தேவன் வந்து கர்த்தராக இயேசுவை எதுனால அபிஷேகம் பண்ணிட்டாருங்க? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணிட்டாரு. அப்போ அது எப்படி இருக்குதுன்னா, அவனுடைய தாடியில ஆரோன் உங்களுக்கு நல்லா தெரியும், யாருக்கு யாரை குறிக்குது? கர்த்தராகிய இயேசு குறிக்குது. அப்போ ஆரோன் மேல் தலையின் மேல் ஊற்றப்பட்ட அந்த தைலம் உடம்பெல்லாம் நினைதுன்னா அந்த ஒரு பரிசுத்த ஆவி யாருக்கு கூட வருது? சரீரமான சபை அது கூட வந்து தேவன் கொடுக்கிறாரு. அது எப்படி இருக்குதுன்னா ஹெர்மோன் மேலும் சியோன் மேலும் படிங்க, அது ரெண்டாம் வசனமா மூணாம் வசனம் அது
ஹெர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்பாய் இருக்கிறது.
அப்ப ஹெர்மோன் மேலும் சியோன் மேலும் இறங்குகிற பணிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப அந்த பணி எதை குறிக்கிறதா இருக்குது?
பரிசுத்தவர்.
நம்ம அதை பத்தி எல்லாம் நம்ம படிச்சிட்டோம். பரிசுத்த ஆவி பத்தி, பிதா பத்தி, கர்த்தராகி இயேசு பத்தி எல்லாம் தெளிவான ஆராய்ச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப பரிசுத்தாவிங்கிறது என்ன? தேவனுடைய வல்லமை, அவருடைய பலம் இல்லைங்களா? அவருடைய சக்தி கண்ணுக்கு தெரியாது, ஆனா வந்து அவருடைய எல்லா கழுகு. அப்ப இந்த நான்கு ஜீவன்களுக்கு ஜீவன் எல்லாம் ஒண்ணுதான், ஆனா இதுக்குள் என்ன மறைச்சு வச்சிருக்காரு தேவன்? ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் வித்தியாச வித்தியாசமான குணநலங்களை வச்சிருக்கிறார். நாயினுடைய குணம் யாருக்கு இருக்காது? சிங்கத்துக்கு இருக்காது, அது சுத்தமா வேற மாதிரி இருக்கும். அப்ப சிங்கத்தோடைய குணம் மாட்டுக்கு இருக்காது இல்லைங்களா? அது சம்பந்தமே இருக்காது. வேற 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 குணநலங்களை தேவன் வந்து அங்க மறைச்சு வச்சிருக்கிறத நம்ம பாக்கிறோம். அப்போ இந்த நான்கு ஜீவன்கள் சொல்லும் போது சிங்கம் எதை குறிக்கிறதா இருக்குது? வல்லமை இல்லைங்களா? சிங்கத்துக்கு என்ன இருக்குது? காட்டினுடைய ராஜா இருக்குது, அது பவர், வல்லமை. அப்ப தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு என்ன இருக்குதுங்க? சர்வ வல்லமை இருக்குது. அதனாலதான் நம்ம அவரை என்ன சொல்றோம்? சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ளது. அதை பத்தி நம்மளால எல்லாம் கெஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? அதை பத்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். பிதாவாகிய தேவன் கிளாஸ்ல அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது, இந்த ஹோல் யூனிவர்ஸ் தேவன் எப்படி பண்ணாரு, அதனுடைய மகத்துவம் என்ன, எல்லாம் நம்ம பார்த்து பயந்தோம் இல்லைங்களா? ரெண்டாவது காலை. காலை என்ன குறிக்குது? நீதியை குறிக்கிறது. வெரி குட். நீதியை குறிக்கிறது. ஏன்னா ஆசிரியர் கூடாரத்துல ஒரு காலை ஒரு வெள்ளாட்டு கடை பலி செலுத்தப்பட்டது. அந்த ரத்தம் கொண்டு போய் கிருபாசனத்தின் மேல் தெளிக்கும் போது தேவனுடைய நீதிக்கு என்னாச்சு? அது சரியாக பதி. ஏன்னா ஜீவனுக்கு ஜீவன், கர்த்தராகிய இயேசுனுடைய பலிக்கு அது நிழலாக்குது, காலையினுடைய பலி. அப்ப உலகத்தின் அனைத்து கோடி ஜனங்களுடைய பாவங்களுடைய விடுதலை அங்க தேவன் காமிச்சாங்க. அப்ப நீதி காலை எதை குறிக்குது? நீதியை குறிக்கிறதாக இருக்கு. அப்புறம் மனுஷனுடைய முகத்தில் என்ன இருக்குது? அன்பு இல்லைங்களா? மனுஷனுடைய முகத்தில் என்ன இருக்கணும்? நம்மளுக்குள்ள இருக்குதா? ஆமா இருக்குது, மனுஷங்களுக்குள்ள இருக்குது அன்பு இல்லைங்களா? அன்பு. அப்புறம் வந்து ஞானம். கழுகு வந்து எதை குறிக்குது? ஞானம். மேல இருந்து சின்ன கண்ணு தான் இருக்குது, ஆனா கீழே போற சின்ன கோழி குஞ்சு என்ன பண்ணுது? அப்படியே வந்து லபக், அவ்வளவுதான். எப்படி அது கண்ணு? நம்மனால கூட அவ்வளவு தூரத்தில் இருக்கிற அங்க அந்த ரோட்ல போற கோழி குஞ்சு நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண் ரொம்ப பெருசு. ஆனா கழுகுனுடைய கண் ரொம்ப சின்னது, ஆனா அது என்ன பண்ணுது? கரெக்டா வந்து அடிக்குதுயா? அது கண் எப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன்னா பைனா குலர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம பைனா குலர்ல பார்த்தா என்ன எப்படி இருக்குது பொருள் எல்லாம் எவ்வளவு பெருசா தெரியுது. அப்ப கரெக்டா வந்து பிடிக்கலாம். அது மாதிரி அதனுடைய பவர் தேவன் கொடுத்திருக்கிறோம். அப்போ ஞானத்தை அங்க குறிக்கிறதாக அங்க நம்ம பாக்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகள், இந்த நான்கு அறிவுகள் எதை குறிக்குதுன்னா தேவனுடைய நான்கு குணநலன்களை அங்க விளக்குகிறதாக இருக்குது. அப்புறம் இந்த நான்கு குணநலங்களும் சேர்ந்து அங்க என்ன ஒண்ணு உருவாயிருக்குது? ஒரு ஏரி உருவாயிருக்குது. இப்ப நம்ம நான்கு நதிகள் பத்தி படிச்சோம். அந்த நான்கு நதிகள்ல அந்த தண்ணீர் எதை குறிக்கிறதா நம்ம பார்த்தோம்? ஜனங்கள் இல்லைங்களா? ஜனங்களை குறிக்கிறதாக பாக்கிறோம். அப்போ இந்த ஹூலா ஹேரியில தண்ணி ரொம்ப அமைதி தவழுமான ஒரு இடம், ரொம்ப அமைதியான இடம், ரொம்ப அழகான இடத்துல அந்த நான்கு அருவிகளும் வந்து சேருது. அப்படின்னா இந்த ஹூலா ஹேரி எதை குறிக்குதுன்னா என்ன குறிக்குதுங்க? தேவனுடைய மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறிக்கிறது. தேவன் என்ன பண்ணாரு பாருங்க, மலை மேல கீழ இருந்து ரொம்ப ஹைட்ல. இப்ப நம்ம எல்லாம் மனுஷங்கள் எல்லாம் ரொம்ப பலவீனமான மனுஷங்க, பாவி மனுஷங்க. ஆனா ஆதாம் ஏவாலே தேவன் சிருஷ்டி பண்ணும் போது அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்க? பரிபூர்ண நிலைமை. அதாவது மன ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் சரீர அமைப்பிலும் அவங்க எப்படி இருந்தாங்க? பரிபூர்ணமாக இருந்தாங்க, ஒரு ராஜா ராணி மாதிரி இருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு மேல, சாதாரண மனிதர்களுக்கு மேல, உன்னதமான நிலை மேல ஏதேன் தோட்டத்துல தேவன் அவர்களை படிச்சதாக பாக்கிறோம். நான்கு அருவிகள், நான்கு தேவனுடைய குணநலங்களை யாருக்குள் வச்சார் தேவன்? வச்சாரா? ஆமா. ஆதியாகமம் 1:26.
தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக.
பாத்தீங்களா, யாருபடி? தம்முடைய சாயலாகவும் தமது ரூபத்தின் படியும் மனுஷனை
உண்டாக்குவோம்.
அப்படி என்னன்னா, அப்ப மனுஷன் கடவுள் மனுஷன் மாதிரி இருக்கிறாரா? அப்ப அங்க வந்து சாயல்னா எதை குறிக்குது? குணநலங்கள். தேவனுடைய குணநலங்களை யாருக்குள் வச்சாரு? மனுஷனுக்குள். இந்த நான்கு குணநலங்கள் இன்னைக்கு மனிதர்களுக்கு இந்த குணநலங்கள் இருக்குதா? வல்லமை இருக்கா? பவர் இருக்குது இல்லைங்களா? மனுஷங்களுக்கு வல்லமை இருக்குது. ஞானம் இருக்கா? இருக்குது. ஞானம் கூட அறிவு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. பாருங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கிறானுங்க. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தா உலகமே நம்ம முன்னாடி இருக்குது இல்லைங்களா? பூமியில் இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வானத்தில் அப்படியே அந்தரங்கமா பறக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறானுங்க. ஏரோபிளைன் கண்டுபிடிச்சிருக்கிறானு. 70,000-80,000 டன் வெயிட் உள்ள கப்பலை வந்து கடல்ல போக வைக்கிறானு. தண்ணியில மூழ்கிறது உள்ள போறது இல்ல, அவ்வளவு வெயிட்டு. ஆனா உள்ள போ, என்ன மாதிரி ஞானம் இருக்குது பாருங்க அவனுக்கு. அப்ப தேவன் ஞானம் வச்சிருக்காரு, அப்புறம் மனுஷங்களுக்குள்ள அன்பு வச்சிருக்காரா? வச்சிருக்காரு. நம்மளுக்குள்ள நினைக்குது அன்பு இருக்குது. ஆனா இப்ப நம்ம கிட்ட அந்த அன்பு கொஞ்சம் கரப்ட் ஆயிட்டு, பரிபூர்ண அன்பு இப்ப நம்ம காமிக்க முடியுது இல்ல. ஆனா ஆரம்பத்துல தேவன் எப்படி வச்சாரு? பரிபூர்ண அன்பு உள்ள வச்சிருந்தார். அதே போல வந்துட்டு நீதி இருக்குதா நம்மளுக்குள்ள? நீதி நியாயம் இருக்கா? பாருங்க அங்கங்க கோர்ட்ல வச்சிருக்கானு பாருங்க இல்லீங்களா? அந்த கோர்ட்ல இன்னைக்கு வந்து பரிபூர்ணம் இல்ல, அதனால நிறைய குறைபாடுகள் இருக்குது. ஆனா நம்மளுக்குள்ள இந்த நான்கு குணநலங்கள் இன்னைக்கு கூட இருக்குது. ஆரம்பத்துல தேவன் எப்படி வச்சிருப்பாரு அது நீங்க நினைச்சு பாருங்க. அதனாலதான் சொன்னாரு, தம்முடைய சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டி பண்ணுவோமாக சொன்னார். ஆனா ஏதன் தோட்டத்துல அந்த ஒரு அழகான அந்த சூழ்நிலையில மனிதர்கள் ரொம்ப காலம் வாழல. என்னாச்சு அங்க பாருங்க, அந்த தண்ணி என்னாச்சு? திடீர்னு அப்படியே கீழே நீர், அங்கிருந்து அப்படியே டபான்னு கீழே வந்துச்சு. நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சி எதை குறிக்குதுன்னா மனிதனுடைய வீழ்ச்சியை குறிக்குது. அங்க அது அப்போதில் போல் அதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு. ரோமர் 5:12.
இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று.
அப்போ என்னாச்சு? ஒரே மனுஷனுடைய பாவத்தினால எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்க. அப்ப இப்படித்தான், இப்படியாக மனுஷன் உன்னதமான நிலைமையில படைக்கப்பட்ட அந்த மனுஷன் திடீர்னு கீழே விழுந்தாச்சு. அப்ப கீழே விழுகும் போது அங்க தண்ணி என்ன ஆயிடுச்சு? கலங்கிருச்சு. அந்த கலங்கின தண்ணி என்ன குறிக்குது? பாவம் மற்றும் மரணம் இல்லைங்களா? அப்ப அது மட்டும் இல்ல, அங்கிருந்து அந்த நதி அப்படியே ஓடி வந்து அந்த மாதிரி கலங்கின மனுஷன் ஆதாமனுடைய சந்ததி, விழுந்து போன சந்ததி இப்ப பாவத்தையும் மரணத்தையும் சம்பாதிச்சிட்டாங்க. நிறைய அக்கிரம அநியாயம் பண்றாங்க. அது முதலாம் உலகம் இல்லைங்களா? ஆதாமல எந்த உலகத்துல வாழ்ந்தாரு? முதலாம் உலகம். இங்க நம்ம பாக்குற பாருங்க, இந்த முதலாம் உலகத்துல அதை விட பெரிய பெரிய பாவம் எல்லாம் வந்துருச்சு. தூதர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இந்த உலகத்தை வந்து எல்லாம் சுத்தமா குட்டிச்சவர் பண்ணிட்டாங்க. தேவன் அருமையாக சிருஷ்டித்த அந்த உலகத்தை எல்லாம் கெடுத்துட்டாங்க. அப்ப தேவன் என்ன பண்ணார்னா, அந்த ஜன அந்த நதி பாருங்க அங்கே வந்து எங்க கலந்துருச்சு? ஒரு பெரிய ஏரியில வந்து கலந்துருச்சு, பெரிய கடல்ல, கலிலேயா கடல். அப்ப கலிலேயா கடல் எதை குறிக்கிறது நம்ம சொல்லனா? முதலாம் உலகத்தை தேவன் எங்க முடிவுக்கு கொண்டு வந்தாரு? ஜலப்பிரளயம் இல்லைங்களா? முதலாம் உலகத்தை தேவன் எதில் அழிச்சிட்டாரு? தண்ணியில் அழிச்சிட்டாரு, ஜலப்பிரளயம். அப்போ அந்த கலிலேய கடல் எதை குறிக்குது? ஜலப்பிரளயமே குறிக்குது. அப்போ அந்த ஆரம்பத்திலிருந்து அந்த கலிலேய கடல் வரைக்கும் எந்த உலகம்? முதலாம் உலகம் இல்லைங்களா? என்ன அருமையாக தேவன் இந்த யோர்தான் நதியில நம்மளுக்கு காமிச்சிருக்கிறார். யோர்தான்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இறங்குதல், டிசெண்டிங் அப்படின்னு அர்த்தம். யோர்தான்னால இறங்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப மனுஷன் என்ன ஆயிட்டா? உன்னதமான நிலைமையில இருந்து கீழே இறங்கிட்டு. அப்புறம் இந்த கலிலேய கடல்ல நீங்க பாத்தீங்கன்னா திருப்பியும் கொஞ்சம் தெளிந்த தண்ணியில ஸ்டார்ட் ஆகுது, அந்த எண்ட்ல இருந்து, அந்த பக்கம் இருந்து. அப்போ மீண்டும் இரண்டாம் உலகம் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் இந்த பாவம் எல்லாம் போய் அந்த நோவா முதலான 8 பேர் மூலம் மீண்டும் இந்த உலகம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஸ்டார்ட் ஆகும் போது என்ன ஆயிடுச்சுனாக்கா, அதே பாவ நிலைமையிலதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனது மட்டும் இல்ல, அது பாருங்க அந்த நதி எப்படி போகுதுன்னா, வளைஞ்சு 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 போகுது. 55 மைல் போகுது. அப்போ இது என்ன குறிக்குது அப்படின்னாக்கா, இந்த நோவா முதலான 8 பேர் மூலம் மீண்டும் ஜனக்கூட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. பாருங்க இரண்டாம் உலகம், இந்த இரண்டாம் உலகம் ஸ்டார்ட் ஆகும் போது மீண்டும் என்ன இந்த உலகத்துக்குள்ள என்ன வந்துருச்சு, அதே பாவம் தான் வந்துச்சு. பாவம் வந்தது மட்டுமில்ல, வளைஞ்சு 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 வளைஞ்சுன்னு என்ன அர்த்தம், ரொம்ப 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 மோசமான உலகமாக மாறிடுச்சு. இன்னைக்கெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்ற காலம் எல்லாம் எப்படிப்பட்ட காலம் இல்லைங்களா? பாவத்தில் என்ன ஆயிட்டுக்கிறாங்க, எல்லாம் வந்து எம்ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கரெக்டா இல்லைங்களா? எல்லாம் டாக்டரேட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உலகம் அப்பேற்பட்ட உலகம் ஆயிட்டு. ஆனா ஆரம்பத்தில் நோவா முதலான எட்டு பேர் மூலம் ஸ்டார்ட் ஆகும் போது கொஞ்சமா இருந்துச்சு அந்த பாவம், அப்படியே போக 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 அப்படியே வளைஞ்சு. அப்போஸ்தல் பவுலு இந்த இரண்டாம் உலகத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லிக்கிறார் பாத்தீங்களா, தெரியுதா, பிரசன்ட் ஈவில் வேர்ல்ட், இப்போது இருக்கிற பொல்லாத உலகம். அப்போஸ்தல் பவுல் சொன்னாங்க, அதாவது கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம், கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் போதுங்க, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், த பிரசன்ட் ஈவில் வேர்ல்ட் சொன்னார். அப்போ இப்பேற்பட்ட மகா மோசமான உலகம் ஆயிடுச்சு. நோபா முதலான ஜனங்கள் மூலம் வந்தது உலகம் வளைஞ்சு 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 ரொம்ப 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 தங்களுடைய பாதைகளை கோணலாக்கிட்டாங்க. அதை பத்தி ஏசாயா 59 அதிகாரம் 8 வசனம் படிங்க.
சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவர்களில் அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான்.
அப்ப மனுஷங்க என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய பாதைகளை தாங்களே கோணலாக்கிட்டாங்க. பயங்கரமான பாவம் பாவ வழிகளை தேடிட்டாங்க ஜனங்க. அது மட்டுமில்ல, இன்னொரு இடத்துல பிரசங்கி 7 அதிகாரம் 29 வசனம்,
இது தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள்.
மனுஷங்களே தேவன் எப்படி பண்ணிட்டாரு, செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆதாமே தேவன் சிருஷ்டி பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, இது நல்லது என்று மனுஷனை பார்த்து இல்லைங்களா. ஒரு பொம்மை நம்ம வீட்டுல வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு எப்படி இருக்குது, அந்த இதுல ஷோகேஸ்ல வச்சு என்ன அழகா இருக்குது நம்ம பாக்குறோம், சாதாரண பொம்மையா. ஒரு மனுஷனை பரிபூர்ண மனுஷனை சிருஷ்டி பண்ணி தேவன் சொல்றாங்க இது ரொம்ப நல்லது. ஆனா இப்ப என்ன இருக்கிற மனுஷன் எல்லாம் உபாய தந்திரங்களை தேடிட்டாங்க, எல்லா பெரிய பெரிய பாவிகள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்துல சட்டம் இல்ல, இந்த உலகத்துல போலீஸ்காரங்க இல்ல, இந்த உலகத்துல வந்து ஜெயில் இல்ல, அப்படின்னு வச்சுக்க மனுஷங்க மனுஷங்களுடைய யோசனைகள்லாம் இன்னைக்கு நம்ம நிறைய வருது. இது செய்ய முடியுது இல்லையா, நம்மளுக்கு சுத்தி சட்டம் கோர்ட்டு ஜெயிலு போலீஸ்காரரு இல்லைங்களா, அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிட்டுக்கிறோம் ஓரளவுக்கு, ஆனா இத்தனை பேர் இருந்தாலும் கூட ஜனங்க என்ன பண்றாங்க பாத்தீங்களா, அதை விட பெரிய வேலையெல்லாம் பண்றாங்க. அப்ப என்னன்னா தாங்களே தங்க தேவன் செம்மையானவனாகத்தான் பண்ணிட்டாரு, ஆனா மனுஷங்கள்லாம் பயங்கரமான உபாய தந்திரங்களை தேடிக்கொண்ட. இன்னொரு இடத்துல நீதிமொழிகள் 14:12,
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள்.
அவனுடைய அவனுக்கு ஒவ்வொரு மனிதர்களும் அவங்கவங்க செய்யறதுனா அவங்களுக்கு ரொம்ப நீதியா தெரியுது. எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய குற்றத்தை யாராவது ஒப்புக்கொள்றாங்களா, ஒத்துக்கிறாங்களா, இல்ல ஒரு சின்ன குழந்தை கூட ஒத்துக்கிறது இல்ல. ரெண்டு குழந்தைங்க வீட்டுல இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை தப்பு பண்ணிச்சு அப்பாவுக்கு நல்லா தெரியும் தான் பண்ணிக்கிறான்னு, ஏன்னா அந்த மாதிரி பண்ண என்ன பண்றது, நானும் இல்ல அக்கா தான் பண்ண, உடனே ஒரு போய் என்ன பாருங்க. என்னன்னா தாங்களை வந்து எந்த வகையிலும் ஒரு சின்ன குற்றத்தை கூட ஒத்துக்கிறேன், தங்களுடைய பாதைகள் எல்லாம் செம்மையான நம்ம மனிதர்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், நான் செய்யறது எனக்கு ரொம்ப ரொம்ப கரெக்ட், அதெல்லாம் ஒரு வெட்ட வெளிச்சமா ஒரு 10 பேருக்கு முன்னாடி தெரிஞ்சாதான் சார் சாரி சார் அப்படிமா, இல்லைனாக்கா அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் வராது. அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இன்னைக்கு மனுஷங்க, அவனுடைய முடிவோ மரண வழிகள் தேவன் சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு வளைஞ்சு 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 போகிற அந்த நதி எங்க போய் சேருது, சவக்கடல். சவக்கடல் எங்க இருக்குது, கடல் மட்டத்திலிருந்து 1300 அடி கீழே இருக்குது. அப்போ இந்த 1300 அடி கீழே போறது எது குறிக்குது அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் என்னங்க, மரணம். அதை பத்தி நீதிமொழிகள் 30:15,
தாத்தா என்கிற 2 குமார்த்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு, அவை யாவன, பாதாளம்.
அது நாங்க முழுசா படிச்சுட்டு வேணாம், நம்மளுக்கு என்ன வேணும், போதும் அப்படின்னு சொல்லாத 4 உண்டு, அது எது, இது பாதாளம். அப்புறம் படிங்க சார், படிச்சுங்க.
அவை யாவன, பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்னிமே.
பாத்தீங்களா, அப்ப என்ன பாதாளம் என்ன சொல்லாது, எத்தனை கோடி ஜனங்களை கொண்டு போய் உள்ள போட்டாலும் போதும், இங்க இடம் பொறிக்காது, நீங்க வேற எங்காவது கொண்டு போங்கன்னு சொல்லிருமா? சொல்லாது. இப்ப போதும் என்று சொல்லாத இந்த பாதாளம், அப்ப அந்த அந்த தண்ணி எவ்வளவு தண்ணி உள்ள போனாலும் அந்த சவக்கடல் என்ன பண்றது இல்ல, ரொம்பறதே இல்ல. அது போலதான் மனிதர்கள் எத்தனை பேர் செத்தாலும் கூட அவங்களை கொண்டு போய் குழியில போட்டா போதும் குழிகள் இந்த பூமி சொல்றதே இல்ல. பாதாளம் எங்க இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும், பாதாளம் எவ்வளவுங்க சைஸ், எவ்வளோ ஆறுக்கு மூணு இல்ல, எல்லாம் உங்களுக்கு தெரியும் அளவெல்லாம். அப்ப பாதாளம் போதும்னு சொல்லாத அந்த பாதாளம் போல இருக்குது இந்த மனிதருடைய நிலைமை. அப்போ இந்த நதி அப்படி போய் சவக்கடல போய் சேர்த்துனா எந்த விதமான ஒரு நம்பிக்கை இல்லாமல், எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் மனுஷனுடைய முடிவே வருகிறது. நீங்க நம்மளா பாருங்க, உறக்குறோம், ஏதோ கொஞ்ச நாளைக்கு வாழ்றோம், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வயசாகிறோம், அப்புறம் வந்து ஏதோ வேலை வெட்டிக்கு போறோம், ஏதோ கல்யாணம் முடிக்கிறோம், குழந்தை குட்டி ஆகுது, அதுக்கப்புறம் வந்து தாத்தா பாட்டி ஆகிறோம், அப்புறம் என்ன பண்றோம், அப்புறம் அவ்வளோதா, எல்லாம் வந்து எல்லாம் மேல பூ போட்டுருவாங்க. இப்படிதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு மனுஷனுடைய நிலைமை. அப்போ பாருங்க, இரண்டாம் உலகம், முதலாம் உலகத்திலயும் மனுஷங்களுக்கு அங்க சாவு தான் வந்துச்சு, இப்ப இரண்டாம் உலகம் கூட இங்கதான் வருது பாத்தீங்களா, அங்கதான் வந்து முடியுது. அவ்வளவுதான், யோர்தான் நதி முடிஞ்சு போச்சு, நம்மளும் எந்திரிச்சு போயிடலாமா, போயிடலாமா, வேற இல்லையே, வேற சவக்கடல இருந்து வேற இன்னும் ஒரு நதி ஸ்டார்ட் ஆகுறது இல்ல, அல்லது வந்து சவக்கடல சரி பண்ற மாதிரி எந்த ஒரு நதியும் வர்றது இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவன் இப்போ அதுக்கு வேற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கிறார். அப்போ இது வந்து தேவனுடைய திட்டத்துல யோர்தான் நதி இரண்டு உலகங்களை குறிக்கிறதாக இருக்குது, முதலாம் உலகம் மற்றும் இரண்டாம் உலகம். ஆனா மனுஷங்களுக்கு சுபிட்சமான காலம் எந்த உலகத்துல வருதுன்னு பார்த்தோம், மூன்றாம் உலகம். இந்த சார்ட்ல நீங்க பாக்கலாம், அது வந்து பாருங்க, மெசியானு கேச்சு, கர்த்தராக இயேசுனுடைய 1000 வருடம் அரசாட்சி, அதை தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யம் இல்லைங்களா. அதுல வந்து என்ன வரும், மனுஷங்களுக்கு சந்தோஷமான காலங்கள், எல்லா நன்மை காலங்கள் வரப்போகுது, அதெல்லாம் நம்ம படிச்சோம். அப்ப இந்த நன்மை காலத்தை பத்தி எங்க இருக்குது, அப்போ அது சம்பந்தமாக ஏதாவது நதி ஏதாவது வருதா அப்படின்னா, ஆமா வருது, பைபிள்ல வருது. ஆனா இந்த ஒரு நதி பத்தி நம்ம எங்க படிக்கலாம்னா, எசேக்கியேல் 47:1, எசேக்கியேல் 47:1.
அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார், இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது, ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது, அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது.
சகோதர சகோதரிகளே, இங்க இந்த சவக்கடல் பத்தி இன்னொரு பாயிண்ட் கூட நான் சொல்லணும், இந்த சவக்கடலுக்குள்ள எந்த விதமான ஜீவராசிகளுமே இல்ல. ஏன்னா இதுக்குள்ள என்ன இருக்குது, கந்தகம் இல்லீங்களா, கந்தகம் உப்பு இருக்கு. அப்ப இதுக்குள் எந்த ஜீவராசிகளுமே இல்ல அந்த மாதிரி. அப்போ ஆராய்ச்சியாளர் வந்து அதை பத்தி சொல்றாங்க, அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு சவக்கடலை சரி பண்ணி இதுக்குள் வந்து உயிரினங்களை வர வைக்கணும், அதுதான் வந்து ரட்சிப்பின் திட்டமா இருக்க முடியும். அப்ப தேவன் என்ன பண்றாருனா, இங்க ஒரு ஆரமா காமிக்கிறாரு, யாருக்கு, எசேக்கியேல். எசேக்கியேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு வந்து இப்ப ஒரு தரிசனம் காமிக்கிறாரு பிக்சரு. ஆனா இது மாதிரி நிஜமான நதி இல்ல, எசேக்கியேல் பாக்குறது எந்த நதி, தரிசனத்துல பாக்குறாரு ஒரு நதி. அந்த நதி எங்கிருந்து வருது படிங்க, 1வது வசனத்துல 47:1 படிங்க.
பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார், இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது.
இப்ப எங்க இருக்குது, ஆலயத்தினுடைய வாசற்படியிலிருந்து தண்ணீர் புறப்படுகிறது. அப்ப இந்த ஒரு தண்ணீர் வந்து நிஜமான ஆறு இல்ல, இது எது, நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க, இது என்னங்க, தரிசனம். படத்துல போற நடி படம் காமிச்சார் தேவன், அந்த படத்துல ஒரு நதி அப்படியே ஸ்டார்ட் ஆயிட்டு வருது. இன்னொரு இடத்துல நம்ம படிக்கலாம், சங்கீதம் 46:4, இது கூட வந்து ஒரு தரிசன நதி தான், உண்மையான நதி இல்ல.
ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும்.
பாத்தீங்களா, ஒரு நதி இருக்குது அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு இடத்துல வெளிப்படுத்தல் 22:1 மைக்கில கொஞ்சம் வாசிங்க.
பின்பு பழங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான்.
யோவான் அங்க பாக்குறாரு, அவருக்கு ஒரு தரிசனம் தேவன் காமிக்கிறாங்க. என்னன்னா, பளிங்கை போல தெளிந்த தண்ணீர் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற இடத்துல, பரலோகத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இந்த நதி. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, இங்க ஒரு நதி பத்தி இங்க பேசுறாரு. அப்போ இங்க ஒரு நதி, இது தரிசனத்துல காண்பிக்கப்படுகிற ஒரு நதியை பத்தி இங்க நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஒரு நதி எதை குறிக்குது? இங்கிருந்து புறப்பட்டு வருகிற நதி எதை குறிக்குது? இது எங்க ஓடுது, எங்க போய் கலகுது, எங்க இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுது அப்படிங்கறது இன்னைக்கு நம்மளுடைய அந்த மூன்றாம் உலகம் பத்தி தேவன் சொல்றதுக்கு வர்றார். அப்ப கண்டிப்பா ஜனங்களுக்கு விமோசன காலம் எந்த உலகத்துல? மூன்றாம் உலகம். அப்ப இந்த மூன்றாம் உலகத்துல வரக்கூடிய இந்த நதியை பத்தி இப்ப நம்ம எசேக்கியேலுக்கு தேவன் தரிசனமாக காமிச்சிருக்கிறாரு. அதை ஒவ்வொரு வசனமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணா ஒரு மாபெரும் சத்தியம் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். எசேக்கியேல் 47:1 கொஞ்சம் வாசிங்க.
பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது.
ஆலயத்தினுடைய முகப்பு, கதவு என்ன பக்கம் இருந்துச்சு?
கிழக்கு
நோக்கி இருந்தது இல்லீங்களா? ஆலயம்னா எங்க என்னது? இதெல்லாம் வந்து உங்களுக்கு தரிசனம், தீர்க்க தரிசனம். அப்ப ஆலயம் எதை குறிக்குது? சபை இல்லீங்களா? ரொம்ப சிம்பிள், நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. சபையை குறிக்குது. அதனுடைய முகப்பு கிழக்கு நோக்கி இருந்துச்சுனாக்கா, இப்ப நம்ம வீடு வாசல் கட்டுறாங்களே, அவங்க கதவு எந்த பக்கம் வைக்கிறாங்க இல்லீங்களா? கிழக்குங்கிற ரொம்ப உறுதியா நிப்பாங்க ஜனங்க. ஏன்னா ஏன் கிழக்கு பக்கம்? சூரியனுடைய ஒளி கதிர்கள் வரணும். அப்ப சபை கிழக்கு பக்கம் பாக்குதுன்னா, கிழக்கு வந்து யாரை குறிக்குது? கிழக்கு திசை இல்லீங்களா? கர்த்தர் இயேசுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேரு? நிதியின் சூரியன். அப்ப சபை யார் பார்த்து இருக்குது? எப்போதும் கர்த்தராகிய இயேசு பார்த்து இருக்குது. அப்ப அந்த கிழக்கு நோக்கி, கிழக்கு நோக்கி இருந்தது. அப்புறம் படிங்க.
கிழக்கு நோக்கி இருந்தது, அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது.
அந்த தண்ணீர் இப்ப வலதுபுறமாய், வலதுபுறம் இடதுபுறம் இதெல்லாம் எதை குறிக்கிறதா? இதெல்லாம் நீங்க வசனங்கள் வந்து ஒன்னா நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. வலதுபுறம் இடதுபுறம் இருக்கு இல்லீங்களா? இப்ப வலதுபுறத்துக்கு மதிப்பு ஜாஸ்தியா, இடதுபுறத்துக்கு மதிப்பு ஜாஸ்தியா?
ஏன்
வலதுபுறம் எதை குறிக்குதுன்னா, அது வந்து ஒரு பாதுகாப்பு அல்லது ஒரு உதவி அல்லது ஒரு ஆதரவை குறிக்குது இல்லீங்களா? ஒரு ஆதரவை குறிக்குது. அப்ப இது என்னன்னா, இங்க ஒரு தண்ணி புறப்பட்டு வருது. இந்த சபை கிழக்கு முகமாக இருக்குது. அப்ப சபையும் கிறிஸ்துவும் இருக்கிறாங்க கிழக்கு. கிழக்கு வந்து நம்ம பார்க்கும் போது ஆரம்பம். சூரியன் எங்க ஸ்டார்ட் ஆகுது? கிழக்கு. அப்ப ஒரு ஆரம்பத்தை அங்க நம்ம பாக்கிறோம். என்ன ஆரம்பம்? இந்த மூன்றாம் உலகத்தின் ஆரம்பம். அப்ப இந்த மூன்றாம் உலகத்தின் ஆரம்பத்துல இந்த ஒரு தண்ணியானது வலதுபுறமாக ஒரு ஆதரவாக எங்க வந்து பாய்ந்ததுன்னா, தெற்கே பாய்ந்தது. அப்ப தெற்கு திசை. யாராவது தெற்க பார்த்து வீடு கட்டுறாங்களா? கட்டுறாங்களா? தெற்கு மேற்குலாம் பாத்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, வாடகை கூட போக மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஏதோ பைபிள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்களே என்னன்னு தெரியும். தெற்கு எதை குறிக்குதுங்க? கிழக்கு வந்து கர்த்தர் இயேசு குறிக்கிறத நம்ம பார்த்தோம், ஒரு ஆரம்பத்தை குறிக்கிறத பார்த்தோம். தெற்கு எதை குறிக்குது? வடக்கு பஸ்ல எதை குறிக்குதுங்க? சியோன் பர்வதம் இல்லீங்களா? வடக்கு எதை குறிக்குது? சியோன் பர்வதம்னா எங்க? பரலோகம் இல்லீங்களா? வடக்கு. தேவனுடைய திசை எது? வடக்கு. கர்த்தர் இயேசுனுடைய திசை எது? கிழக்கு. அதெல்லாம் கூட இங்க இருக்குது. வாஸ்துவா என்னன்னு அது சைதான் வந்த மாதிரி பண்ணிட்டு. ஆனா பைபிள்ல வந்து இதெல்லாம் நம்ம சில அதிகார மொழியில சொல்லிட்டு இருக்கிறார். இதனால நம்ம வந்துட்டு கிழக்கு பார்த்துதான் வீடு கட்டணும், வடக்கு பார்த்தா அதெல்லாம் இல்ல. இது வந்து அடையாள மொழி, கிழக்கு தெற்கு வடக்கெல்லாம். அப்ப வடக்கு பரலோகத்தை குறிக்குதுன்னா, அப்ப தெற்கு எதை குறிக்கணும்? கண்டிப்பா. அப்ப அந்த வலதுபுறமாய் வலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது அப்படின்னா, அந்த நதி இப்ப எங்க வருது? பூமிக்கு வருகிறது. நம்ம பாக்குறோம் இப்ப இந்த ஒரு நதி, அதாவது இந்த ஒரு தண்ணீர் எதை குறிக்கிறதாக நம்ம அங்க பாக்குறோம்னா, தண்ணீர் பைபிள்ல திரளான தண்ணீர்னா அது ஜனங்களை குறிக்குது இல்லீங்களா? சாதாரணமா தண்ணீர் எதை குறிக்குது? கரெக்ட், சத்தியத்தை குறிக்குது. இயேசு சொன்னாங்களே, நீ குடுக்கற தண்ணி குடிச்சா எனக்கு மீண்டும் தாகம் வரும், ஆனா நான் குடுக்கற தண்ணியை குடிச்சினா உனக்கு தாகம் வராதே சொன்னார். அப்ப அது எது? சத்தியம். அப்ப மூன்றாம் உலகத்துல என்ன ஸ்டார்ட் ஆகும்? சத்தியம் இல்லீங்களா? சத்தியம் வருது.
அப்ப அந்த சத்தியம் புறப்பட்டு வருது. அடுத்த ரெண்டாவது வசனம் படிங்க. இப்ப எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கிறாரு? வடக்கு வாசல் உத்தரவல்ல எங்கிருந்து? பரலோகத்திலிருந்து. பிதாவாக தேவன் கிட்ட இருந்து உத்தரவு வருது இந்த ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம். பாருங்க ஆரம்பம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? எல்லாம் சவக்கடல்ல போய் விழுந்துட்டு இருக்கிறாங்க, பூமிக்கு கடல் கடியில 1300 அடி கீழே பாதாளத்துல போயிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு விமோச்சனம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? பிதாவாக தேவன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவர்கிட்ட அந்த பிளானிங் அந்த திட்டம் அங்க ஸ்டார்ட் ஆகுறத நம்ம பாக்குறோம். அங்கிருந்து புறப்பட பண்ணி அப்புறம் பூமி வரைக்கும் கீழ் திசை வரைக்கும் அங்க நடத்தி கொண்டு வந்தார். அப்போ பழையபடி அந்த தண்ணீர் அந்த சத்தியமானது வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்துச்சு, ஜனங்களுக்கு ஒரு ஆதரவை கொடுக்கறதாக அங்க பாய்கிறதா இருக்குது. அப்புறம் பாத்தீங்களா, அப்போ அங்க ஒரு புருஷன் வர்றார், கையில என்ன புரிச்சுக்கிறாரு? நூல்னா என்ன நூல் அது? டேப்பு இல்லைங்களா, அளவு நூல். இப்ப டெய்லரிங்லாம் வச்சுக்கிறாங்களே கழுத்தில் இப்படி மாட்டிக்கோங்க, அந்த மாதிரி சின்ன டேப்பு இல்ல. இது என்ன மாதிரி டேப்பு? ரொம்ப நீட்டா ரோடு அளக்குற மாதிரி பெரிய 1000 மூலம் அளக்குறாரு. பாருங்க 1000 மூலம் அளக்குற அளவுக்கு டேப் கையில புரிச்சுக்கிறார். அப்போ இது என்னன்னா, இந்த ஒரு புருஷன் அப்போ ஒரு அளக்குறாரு, ஒருத்தர் வந்து ஒரு இடத்த வந்து அளக்குறாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்? இப்ப நம்ம போய் இன்னைக்கு இந்த ரோடெல்லாம் அளந்துட்டு இருந்தவங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஜனங்க? யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. இது அளந்தானா அளக்காசியா நமக்கு இல்லைங்களா? ஆனா சில பேர் போய் அளந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. சில பேர் அதிகாரிகள் போயிட்டு அளப்பாங்க இல்லைங்களா, இடங்கள்லாம் அளப்பாங்க, வந்து ரோடெல்லாம் அவங்க வந்து அளப்பாங்க, ரோடெல்லாம் போட்டாங்க போப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா அதிகாரம் இருக்குது. அதே போல இங்க ஒரு புருஷன் அளக்கிறதுக்குண்டான அதிகாரம் அவருக்கு இருக்குது. அப்போ இந்த ஒரு புருஷன் யாரை குறிக்கிறதா சொல்லுங்க பாக்கலாம். கர்த்தராகிய இயேசு குறிக்கிறதே நம்ம பாக்குறோம். இது எப்போ? 3ஆம் உலகத்தில். கர்த்தராகிய இயேசுக்கு அதிகாரம் எப்ப கொடுக்கிறார் தேவன்? 3ஆம் உலகத்தில் கொடுக்கிறார். அப்போ அந்த அதிகாரம் 3ஆம் உலகத்தில் கொடுக்கிறார்னா எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம் அங்க கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அப்போ அந்த ஒரு அதிகாரத்துல இப்ப சத்தியம் கூட எப்பதான் வரும் உலகத்தின் ஜனங்கள் எல்லாத்துக்கும்? 1000 வருஷம் இல்லைங்களா? உங்களுக்கு வசனம் நல்லா தெரியும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும். அது எங்க? ராஜ்யத்துல. அப்போ 1000 வருடம் மனசாட்சியில கர்த்தரா இயேசுக்கு தேவன் முழு அதிகாரம் கொடுத்து உலகத்தின் எல்லா ஜனங்களையும் இந்த சத்தியத்துக்குள் நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோமே, இந்த சத்தியத்துக்குள் வழி நடத்துற அதிகாரம் யாருக்கு இருக்குது? கர்த்தராகிய இயேசுக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ ராஜ்யம் வந்தா தான் என்ன வரும்? சத்தியம் வரும். சத்தியம் எப்ப வரும்? ராஜ்யம் வந்தா இல்லைங்க. அப்ப ரெண்டும் என்ன ஆயிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாயிண்ட் ஆயிட்டு பிரிக்கவே முடியாது இல்லைங்களா? அதுதான் இங்க சொல்ல வர்றார். என்னன்னா இப்போ கிழக்கே புறப்படுகையில் கையில டேப்பு புடிச்சிட்டு கிழக்கே புறப்படுகையில் அப்படின்னா அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய ஆரம்பம். ஆரம்பத்தில் கிழக்கே புறப்படுகையில் 1000 மூலம் அளந்துட்டாரு. 1000 மூலம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அப்ப 1000 மூலம் அளந்துட்டாருன்னு என்ன அர்த்தம்? 1000 வருஷம் இல்ல 1000 மூலம் அளக்கிறாருன்னா அந்த ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச காலம் சென்ற பின்பு கொஞ்ச காலம். ஏன் 1000 வருஷம் இல்ல நம்ம சொல்றோம்னா திருப்பி அடுத்த வருஷத்துல திருப்பி இன்னொரு 1000 மூலம் அளக்குறாரு. அப்ப 2000 வருஷமா? அது வராது, 1000 வருஷம் தான். அப்ப அந்த 1000 வருடம் அளந்துங்கிறது என்ன குறிக்குதுன்னா கொஞ்ச காலம் சென்ற ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச காலம் சென்ற பின்பு தண்ணீரினுடைய அளவு அங்க சொல்றாரு படிங்க. இல்ல மேல இப்போ அந்த நூலை பிடித்து கொண்டு அளக்குறாரு அப்படின்னா அந்த நூலுங்கிறது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? அதிகாரம். நூலை புரிச்சுக்கிறார்னா அளக்கிறதுக்கு அதிகாரம். என்ன அதிகாரம் அவர் கையில் இருந்துச்சு? கர்த்தராக இயேசுனுடைய கையில. அப்படின்னா ராஜ்யத்தின் அதிகாரம் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான அதிகாரம் இருக்குது. ஏன்னா சவக்கரல போயிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள்லாம், அவங்க சம்பந்தமான ஒரு அதிகாரம் கூட தேவன் கொடுக்கிறார். அதை பத்தி வெளிப்படுத்தல் 1:18 அந்த ஒரு பாயிண்ட் வெளிப்படுத்தல் 1:18 பாத்தீங்களா, கர்த்தராக இயேசுனுடைய கையில் என்ன வச்சிருக்கிறாரு? மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திருவுகோல். திருவுகோல் என்ன? சாவி. சாவின்னு என்ன அர்த்தம்? அதிகாரம். இப்ப நம்ம வீட்டை சாத்திட்டு சாவி இன்னொருத்த கையில கொடுத்துட்டு போன என்ன அர்த்தம்? அந்த வீட்டினுடைய அதிகாரம் அவங்க கையில இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்ப அந்த சாவிங்கிறது அதிகாரம். எந்த அதிகாரம் இருக்குது அவருக்கு? மரணத்திற்கும்
பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது யாரு? கர்த்தர் இயேசு. அது ஏன் மரணமும் பாதாளமும் ரெண்டு வெவ்வேறையா? மரணமும் பாதாளமும் வேற வேறையா இல்ல ரெண்டு ஒண்ணுதானா? இல்லீங்களா? கண்டிப்பா வேற வேறையா தான் இருக்கணும். இல்லைன்னா வந்து அது ரெண்டு தனித்தனியா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப அது எதை குறிக்குது? அப்போ மரணம் எதை குறிக்குது? பாதாளம் எதை குறிக்குது? கர்த்தர் இயேசு சொன்னாங்க இது பத்தி. லூக்கா 9:60 லூக்கா 9:60 போதுங்க போதுங்க. மரித்தோர் தங்கள் மரித்தோரை நரகம் பண்ணட்டும். இயேசு சொன்னாங்க இது ஒரு பெரிய சத்தியம். செத்து ரெண்டு பேர் செத்து படுத்துட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து அவர் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு அவர் வந்து இவர் எடுத்து அடக்கம் பண்ணுவாரா? அப்ப என்ன இருக்குது? உயிர் இருக்குது, ஆனா என்ன கண்டிஷன்? ஆமா, நம்மள மரண தண்டனை கைதிகள் எப்ப வேணாலும் வரும், கரெக்டா இல்லையா? ஆமா இல்லீங்களா? அப்போ ரெண்டு விதமான மரித்தோர், ஒருத்தர் வந்து உயிரோட மரித்தோர், இன்னொருத்தர் வந்து மூச்சே நின்னு போன மரித்தோர். அவங்களை பத்தி அங்க பேசிக்கிறார். அப்ப சில பேர்த்த நம்ம மனுஷன் சொல்ல என்ன நடப்போனமா சுத்தி இருக்கிறார் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அவர் இருக்கிறதே வேஸ்ட். அந்த கண்டிஷன் இயேசு சொல்லிட்டாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்க பண்ணட்டும் அப்படின்னா மரணமும் பாதாளமும் அப்படின்னா மரணம் எதை குறிக்குதுன்னா உயிரோட மரித்தோர், நம்ம மரண நிலைமையில இருக்கிறப்போ. பாதாளம் என்ன குறிக்குது? நம்ம தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் என்ன எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. அப்ப ரெண்டு பேர்த்தையும் மீண்டும் ஜீவனுக்குள் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? அது கர்த்தர். அதை தான் சொல்லிட்டாரு, நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திருவுக்கோள்களை. ஆனா இந்த ஒரு அதிகாரம் எப்ப கிடைக்கும் அவருக்கு? 1000 வருடத்தின் அரசாட்சியில, 1000 வருடத்தின் ஆரம்பத்துல தான் அது கிடைக்கும் இல்லீங்களா? இப்பதான் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அவர் அந்த அளவுகோலை எடுத்துக்கொண்டு இப்போ அளக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. தண்ணீரை கடக்கும் போது தண்ணீர் என்ன அளவாக இருந்துச்சு? கணுக்கால் அளவாக இருந்தது. அப்படின்னாக்கா அது என்னது கணுக்கால் அளவு? அப்போ செத்து போன ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்களா உயிரோட உலகத்துக்கு அப்படின்னா? ஆமா வந்துட்டாங்க, அந்த ஒரு டைம்ல வந்துருவாங்க. ஏன்னா இந்த இரண்டாம் இந்த மூன்றாம் உலகத்துல நீங்க பாக்கல, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இரண்டாம் உலகம் முடியறதுக்கு முன்பாகவே மூன்றாம் உலகம் ஆரம்பமாகுது. ஒரு விசித்திரம் அது. ஆனா செத்து போன ஜனங்கள் உயிரோட எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு காலம் இருக்குது. நான் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா வரும் வகுப்புல சொல்றேன். ஆனா உயிர்த்தெழுதல் பத்தி கொஞ்சம் நீங்க படிங்க. யோவான் 5:28-29 யோவான் 5:28-29
இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனெனில் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்.
போதுங்க. அப்போ கர்த்தராக இயேசு கையில் அந்த ஒரு அதிகாரம் இருக்குதுன்னா மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் அவர் கையில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எல்லாரும் அங்க உயிர்த்தெழுந்து வருவார்கள். அந்த ஒரு அதிகாரம் தான் இப்போ யாருக்கிட்ட இருக்குது? கர்த்தராக இயேசு கிட்ட இருக்குது. அப்போ செத்து போன ஜனங்களை மீண்டும் உயிரோட கொண்டு வரணும்னா செத்து போன ஜனங்கள் யாரு காசு தர வேண்டாம், அதெல்லாம் எப்படி வருது? இலவசமாக வருது. ஆனா ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா என்ன வேணும்? சத்தியம் வேணும். அது தேவன் வந்து யாருகிட்ட எந்த ஒரு மைண்ட்ல வேலை செய்ய மாட்டார். சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். இப்ப நம்மள கூட பாவிகள் தான், எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாவிகளா தான் இருந்தோம். ஆனா தேவனுடைய சத்தியங்கள் கேட்கும் போது என்ன பண்றோம்? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பாவத்திலிருந்து விடுதலை நம்மளத்தான் பண்ணிக்கிறோம். அதே போலத்தான் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு 1000 வருடம் அரசாட்சியினுடைய ஆரம்பத்துல இந்த ஒரு சத்தியமானது அல்லது அந்த ராஜ்யமானது ரெண்டுமே ஒண்ணுதான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க, சத்தியமோ ராஜ்யமோ ஒண்ணுதான் இல்லீங்களா? ராஜ்யம் இல்லாம சத்தியம் இல்ல, சத்தியம் இல்லாம ராஜ்யம் இல்ல. அப்ப அளக்கும் போது தண்ணீர் இப்ப எப்படி இருக்குதுன்னா கணுக்கால் அளவாக இருக்குது. அப்ப கணுக்கால் அளவுனா ஒரு ஒரு மனுஷனுடைய பாடிக்கு அப்படி சொல்றாரு. அப்ப மனுஷனுடைய பாடியில் என்ன இருக்குது? கணுக்கால் இருக்குதா இல்லையா? எவ்வளவு பர்சன்ட்? கால் பர்சன்ட் இல்ல, முட்டி தான் கால் பர்சன்ட். எவ்வளவு? 10% சொல்லலாம் இல்லீங்களா? கணுக்கால் ரொம்ப கீழே. அப்போ ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும்னா திடீர்னு வந்து உலகம் முழுவதும் கர்த்தராக இயேசுனுடைய ராஜ்யம் வராது. எப்படி ஸ்டார்ட் ஆகும்? கணுக்கால் அளவு. அப்ப கணுக்கால் அளவுனா கர்த்தராக இயேசுனுடைய ராஜ்யம் முதல் முதல் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க பாக்கலாம். இஸ்ரேல், கரெக்ட் இல்லீங்களா? இஸ்ரேல ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அங்க என்ன சொல்லிட்டு இருக்குதுன்னா கணுக்கால் அளவு. அப்ப முதல் முதல் சத்தியமும் உயிர்த்தெழுதலும் எங்க நடைபெறும்? இஸ்ரேல தான் நடைபெறும் இல்லீங்களா? ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் தான் யாரு? உலகம் முழுவதும் ஆட்சி செய்ய போகிற
பிரபுக்கள் இல்லைங்களா ராஜாக்கள் அங்கிருந்தா வர போறாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்ப கணுக்கால் அளவு இருக்குதுன்னா அது இஸ்ரேல்ல தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகும். ஏன்னா தானியருடைய சிலையில நம்ம பார்த்தோம், அந்த ஒரு சின்ன கல் என்ன பண்ணுச்சு, அந்த சிலை மேல மோதி, அந்த பாதத்துல மோதி, அந்த சின்ன கல் என்னாச்சு, திடீர்னு பெருசாகல, என்னாச்சு அது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி 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 பூமி முழுவதும் நிரப்பிற்று. அப்படின்னா அந்த கல் எதை குறிக்குது, தேவனுடைய ராஜ்யம். அப்ப ஆரம்பத்துல சின்ன அளவுல தான் இந்த உலகத்துல ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அப்போ இஸ்ரேல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க, அடுத்த வசனம் நாலாம் வசனம்.
பின் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கலக்க பண்ணினார், அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது.
இப்ப என்ன சின்ன கொஞ்சம் ஆயிரம் முழம் அளக்கிறாருன்னா இன்னும் கொஞ்சம் காலம் சென்ற பின்பு இப்ப தண்ணீர் எது வரைக்கும் வந்துருச்சு, முழங்கால் வரைக்கும் வந்து, இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ், கால் பர்சன்டேஜ், 25%. அப்போ தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சத்தியம் இப்ப உலகத்துல இன்னும் 25% ஜாஸ்தி ஆகுது. அப்படின்னு என்ன அர்த்தம், இஸ்ரேலுக்கு வெளியே, கரெக்டா இல்லைங்களா, இஸ்ரேலுக்குள்ள ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு, இப்ப இஸ்ரேலுக்கு வெளியே. இஸ்ரேலுக்கு வெளியே என்னென்னலாம் இருக்குது, எத்தனை நாடுகள் இருக்குது உலகத்துல. இப்போ தேவனுடைய ராஜ்யம் உலகம் முழுவதும் வரணும். ஈரோட்டுக்கு கூட வரணுமா வர வேண்டவா, ஈரோட்டுக்கு வரமும் வராதா, கர்த்தரா இயேசுனுடைய ராஜ்யம் வரும், அங்க ஈராக் தேசத்துக்கு போகுமா, போகும் இல்லைங்களா, அங்க முஸ்லிமா நல்லா இருக்க முடியாது, அங்க யார் இருப்பாரு, கிறிஸ்து தான் இருப்பாரு. அதே போல அமெரிக்கால கிறிஸ்துனோட ராஜ்யம் இருக்கும் எல்லாம் போகும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ முழங்கால் அளவுக்கு அது வந்துருச்சு. அப்படின்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் எத்தனை நாடுகள் இருக்குது, யாரா சொல்றீங்களா, ஜெனரல் நாலேஜ், 185 நாடுகள் இருக்கு இல்லைங்களா, யுனைடெட் நேஷன்ஸ்ல பதிவு பண்ணிக்கிற நாடுகள் வந்து 185 நாடுகள் இருக்கு. அப்ப 185 நாடுகள்ல கால்வாசிங்கிறது எவ்வளவு, 180 வச்சுக்கோங்க, அப்ப ஈஸியா சொல்லுங்க, 45 இல்லைங்களா. அப்ப அந்த ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா, தேவனுடைய ராஜ்யம் என்னாகும், அந்தந்த அந்தந்த தேசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பரவும். அப்புறம் திருப்பி படிங்க,
இன்னும் அவர் ஆயிரம் மூலம் அளந்து என்னை கடக்க பண்ணினார், அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்தது.
இப்ப தண்ணீர் எங்க வந்துருச்சு,
இடுப்பளவா
பாத்தீங்களா. அப்போ இடுப்பளவுன்னா எவ்வளவு பர்சன்ட், 50 இல்லைங்களா, 50%. அப்ப கர்த்தர் இயேசுனுடைய ராஜ்யம் 10% ஸ்டார்ட் ஆகி அப்புறம் 25 ஆகி இப்ப என்ன ஆயிட்டுக்குது, 50%. ஏன் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இரண்டாம் உலகத்தை முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வரும்போது இந்த உலகத்தில் என்ன நடக்கும், கர்த்தருடைய இரண்டாம் வருகை அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த உலகத்தில் சந்தோஷம் இருக்குமா கஷ்டம் இருக்குமா. இயேசு சொன்னாங்களே, இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாதமான மகா உபத்திரவம், பயங்கரமான உபத்திரவ காலம் இருக்கும். அந்த உபத்திரவ காலம் முடியும் போது தான் இஸ்ரேல ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப மனுஷங்களை என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ரெடி ஆயிட்டு இருப்பாங்க, என்ன சொன்னா கூட கேட்பாங்க, இஸ்ரேல் கூட போய் சேர்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா இந்தியாக்காரங்க போய் இஸ்ரேல்காரங்கிட்ட போய் நீங்க வந்து எங்களை ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லுவானுங்களா, சொல்ல முடியாது. எப்ப சொல்லுவாங்க, சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கணும் இல்லைங்களா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரங்களும் நம்மள ஆட்சி பண்ணாங்க, என்ன பண்ண நம்ம ஆளுகள் வெள்ளையுடனே நீ வெளியேறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து நம்மளை ஆட்சி பண்ணது கூட மாட்டாங்க. அப்போ சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும் மகா உபத்திரவ காலத்தின் முடிவில். அப்ப இஸ்ரேல தான் தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போறார். அப்ப இஸ்ரேல் கூட போய் இந்த தேசங்கள் எல்லாம் சேரணும். ஏற்கனவே நம்ம அந்த வசனெல்லாம் வாசித்திருக்கிறோம், நீங்க ஞாபகம் கொண்டு வாங்க. ஏன்னா சொன்னீங்களா, ஒரு ஒரு புறஜாதியர்கள் 10 பேர் ஒரு யூதனை புடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க, கடவுள் உங்க கூட தாக்குறாரு, நாங்க உங்களுக்கு உங்க பின்னாடியே வந்துடுறோம் அப்படின்னு சொன்ன படிச்சோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் அந்த ஒரு காலத்துல தான் இந்த தேசங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேல் கூட போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பாருங்க, தண்ணீர் இடுப்பளவாயிருச்சு, 50% நாடுகள் இஸ்ரேல் கூட போய் சேர்ந்துரும், கர்த்தராகிய இயேசுனுடைய ராஜ்யத்துல சேர்ந்துருவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வருது பாருங்க,
பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது.
ஆனா இப்ப என்னாச்சு, அந்த இடுப்பு வரைக்கும் இருக்கிற தண்ணி நெஞ்சுக்கு வரல, எங்க போயிருச்சு,
கடக்கக்கூடாத
அப்படியே தலைக்கு மேல போயிருச்சு, தண்ணி கடக்க முடியாத நீச்சாலமாக அங்கே மாறிடுச்சு. அப்படின்னு நடத்தினா 50% நாடுகள் வந்து இந்த இஸ்ரேல் கூட ஒப்பந்தம் செஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் 50 நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டானுங்க, கொஞ்சம் கொஞ்சமா வேண்டாப்பா 50 போயிடுச்சு பேசாம எல்லாம் சேர்ந்து அங்கே சேர்ந்துக்கலாம் அவன் சொல்லி எல்லாம் எழுதி கொடுத்துருவான். அப்ப எல்லா நாடுகளும் யாருடைய கைக்கு வந்துடும்? இஸ்ரேலுடைய. இஸ்ரேலுடைய கைக்கு வருதுன்னா யாரு கைக்கு வந்த மாதிரி? கர்த்தராகிய இயேசுடைய கைக்கு. வசனம் படிங்க, சங்கீதம் 72:8.
ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார்.
பாத்தீங்களா எப்படி சொல்றாரு? கர்த்தராகிய இயேசுன ராஜ்யம் எப்படி இருக்கும்? இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி எல்லா பக்கம் கர்த்தராகிய இயேசுனுடைய ராஜ்யம் இருக்கும். பூமியில கண்ணுக்கு தெரியற மாதிரி ராஜ்யம் எங்க இருக்கும்? இஸ்ரேல்ல. உலகத்தினுடைய தலைநகரம் எது? எருசலேம். ஜெருசலேம் இல்லீங்களா? வேணாம் படிங்க வசனம். எரேமியா 3:17, சீக்கிரம். எரேமியா 3:17. இதெல்லாம் தேவன் சொல்லி வச்சிருக்கிறார், எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. இப்போ
அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள், சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் அதனிடமாக செல்வார்கள், அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள்.
அக்காலத்திலே ராஜ்யத்தில ஜெருசலேமை ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? கர்த்தருடைய
சிங்காசனம்.
அப்ப உலகத்தினுடைய கேபிட்டல் சிட்டி எங்க இருக்கும்? ஆமா, எல்லாம் அங்கிருந்து தான் உத்தரவு வரும். ஏன்னா நம்ம வசனம் படிச்சுக்கிறோம், ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் ஜெருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும். உலகம் முழுவதும் ராஜ்யமும் அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகும், தேவனுடைய சத்தியமும் அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகும். சகோதர சகோதரி பாருங்க, தேவனுடைய ஒரு திட்டம் என்ன, ஒரு அருமையா எசேக்கியேலுக்கு தேவன் இந்த தரிசனத்துல காமிச்சிருக்கிறார் பாருங்க. அப்ப உலகம் முழுவதும் கர்த்தராக இயேசுனுடைய கைக்கு வந்துரும். வரும்போது நெக்ஸ்ட் படிங்க இப்போ அந்த தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் 47.
பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார்.
6 வசனம் போங்க.
அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது.
இப்போ அந்த நதி வந்துட்டு இருக்கும் போது ஒரு தரிசனத்துல பாக்குற நதி, ஆனா அந்த நதி ரெண்டு சைட்ல என்ன இருக்குது? வெகு திரளான விருட்சங்கள். ஆத்தோரத்துல என்ன இருக்கு? கண்டிப்பா மரங்கள் நிறைய இருக்கு இல்லீங்களா? அதே போல இங்க வந்து வெகு திரளான விருட்சங்கள் இருக்கு. இதை பத்தி நம்ம பின்னாடி வசனங்களை திரும்பி வருது, அப்ப நம்ம படிக்கலாம். அடுத்த வசனம் போகணும்.
அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும், இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும்.
இங்க இந்த ஒரு தண்ணி தரிசனத்துல பாக்குற இந்த தண்ணி எங்க போகுதுன்னா கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய். அப்படின்னா கிழக்கு தேசம் உங்களுக்கு நல்லா தெரியும், அது எது? 1000 வருடம் அரசர். அப்போ புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி. அப்ப வனாந்தரம் எதை குறிக்குது? இந்த பூமி. சாத்தான் என்ன பண்ணி வச்சிருக்க? அந்த உலகத்தை வனாந்தரம் ஆக்கி வச்சிருக்கிற பாலு வனாந்தரம் ஆக்கிட்டான். அப்ப வனாந்தர வழியாக இந்த சத்தியம் உலகத்தின் எல்லா ஜனலும் ஓடி எங்க போகுதுன்னா கடலில் விழும். எந்த கடல்ல உழுகும்? எந்த கடல் உழுகும்? வங்காள விரிகிடாவா? பாருங்க, தமிழ்ல வந்து சரியான மொழிபெயர்ப்பு வரல. இப்ப நான் இங்கிலீஷ் பைபிள் பிரதர்கிட்ட கொடுத்துருக்கிறேன், அதை நீங்க கொஞ்சம் படிங்க. பிரதர் மைக் கொடுங்க அவர்கிட்ட, கொஞ்சம் நல்லா கிளியரா வாசிங்க.
He told me this river flows east through the desert and the Jordan Valley to the Dead Sea.
பாத்தீங்களா எங்க போகுது? ஜோர்டான் வேலி. அதெல்லாம் வரதில்ல பாருங்க தமிழ்ல. அப்ப ஜோர்டான் வேலினா யோர்டான் நதி போற அந்த பள்ளத்தாக்கு வழியா போய் எங்க போய் விழுகுது இந்த நதி? பரலோகத்திலிருந்து புறப்படுது இந்த நதி டெட் சி. படிங்க என்ன இருக்கா? நல்லா,
this river flows east through the desert and the Jordan Valley to the Dead Sea.
பாத்தீங்களா? அப்போ அந்த சவக்கடல்ல போய் விழுகுது. பாத்தீங்களா? இங்க நீங்க உங்க தமிழ் பைபிள் பக்கத்தில் நோட் போட்டு வைங்க. கடல்னா அது என்ன கடல்? சவக்கடல், டெட் சி. எல்லாம் செத்து போய் அங்க விழுகிறதுனால அதுக்கு டெட் சி. அப்போ இந்த நதி அதுல போய் விழுந்த பின்பு, இப்ப தமிழ்ல படிங்க 8 வசனம். இல்ல இல்ல, அது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு,
கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும்.
பாத்தீங்களா? இப்ப என்ன ஆகுது? இப்போ இந்த தண்ணி போய் அந்த கடல்ல விழுகும் போது தண்ணீர் இப்போ ஆரோக்கியமாகுது. அடுத்த வசனம் படிங்க.
சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்.
பாத்தீங்களா? இப்ப என்ன ஆகுது? இந்த நதி போகிற இடமெல்லாம் ஜனங்கள் எல்லாம். ஆமா, இந்த நதி எங்க போய் கலக்குது? வேற சவக்கடல்ல போய்
கலக்குது. அப்ப கலக்கும் போது உள்ளுக்குழுக்கிறது சஞ்சீவ பிராணிகள் அங்க தண்ணீர்ல வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாகுமாமா. சவக்கடல் என்ன இல்ல உயிரினங்களே இல்ல, ஆனா இந்த நதி போய் சேரும் போது என்ன ஆகுதுங்க, ஏராளமான மச்சங்கள் வருது. அப்ப ஏராளமான மீன்கள் உண்டாகுது. அப்படின்னா மீன்கள் எது யாரு குறிக்குது இல்லீங்களா, நம்மள யாரு மீனுங்க இல்லீங்களா, ஏது சொன்னாங்களே இதனால மீன் புடிச்சிட்டீங்கப்பா. இப்ப நீங்க யாரு பிடிக்கணும், மனுஷனு பிடிக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஊமையில சொல்றாரு பாருங்க, மத்தேயு 13 அதிகாரம் 47-48.
கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது.
பாருங்களா பரலோக ராஜ எப்படி இருக்குது, வலைக்கு ஒப்பா. என்ன வலை, சகல விதமான மீன்களையும் வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாக்குது.
அது நிறைந்த போது அது கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கடலில் சேர்த்து ஆகாதவைகளை நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே
போடுவார்கள். என்ன நடக்குதுன்னா மீன்களுக்கு ஒப்பாக்குது, நல்ல மீன்களை கூடையிலையும் ஆகாதவைகளை பழையபடி கடல்லையும் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரியே யார் யார் பிரிப்பாங்க, நீதிமன்ற்களை பொருளாதார நடுவிலிருந்து பிரிப்பாங்க. அப்ப அந்த மீன்கள் யாருக்கு ஒப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு, மனுஷனு தான் சொல்லிட்டு இருக்குது. அப்போ இந்த சத்தியம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல ஸ்டார்ட் ஆகும் போது உலகத்துல ஏராளமான ஜனங்கள் மீண்டும் இந்த உலகத்துல வந்துருவாங்க, எல்லாரும் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பார்கள், எல்லாரும் உயிர்த்திலிருந்து வருவார்கள் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையை பாருங்க. தேவன் என்ன அருமையாக இந்த தரிசனத்துல காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் படிங்க 10வது வசனம் எசேக்கியேல் 47:10.
அப்பொழுது என் கீழ் துவக்கி எனக்கீழாய் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள்.
என்ன தெரியுங்களா, என் கேது துவக்கி எனக்கீழாய் மட்டும்னா நான் வேற ஒரு சிந்தனத்தில் சொல்றேன். இது வந்து ஒரு ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை அப்படி நீங்க இப்ப வச்சுக்கலாம். ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரைக்கும் மீன் பிடிக்கிறவர்கள் அந்த நதியினுடைய கரையில இருப்பாங்க. மீனுக்கு யாரு நம்ம பார்த்தோம், மனுஷனுங்க. இந்த மனுஷங்களை பிடிக்கிறதுக்கு என்ன போடணும்ப்பா, வலை போடுறாங்க பாருங்க, தொடர்ந்து வாசிங்க.
அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியாயும் மகா ஏராளமாயிருக்கும்.
பல ஜாதியும் மகா ஏராளமாயிருக்கும். அப்போ அந்த நதியினுடைய ரெண்டு கரையிலையும் நின்றுட்டு யார் இருக்கிறாங்க, மீன் பிடிக்கிறவங்க நிக்கிறாங்க. இது யாருங்க இந்த மீன் பிடிக்கிறவங்க ராஜ்யத்துல, கரெக்ட் இதோ சொல்றாங்க பாருங்க, முற்பீதாக்கள். ஏன்னா தேவனோட ராஜ்யத்துல இந்த பூமியின் மேல் ராஜாக்களாக யாரு இருக்கிறாங்க, முற்பீதாக்கள். இவங்க வந்து இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு எல்லாம் சத்தியம் சொல்லி அவங்களை தேவனுடைய ஜனங்களாக மாத்திட்டு வருவாங்க, மீன் பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா எல்லா மீனும் சிக்கிறது இல்ல. அதுல பாருங்க அடுத்த வசனம் 11வது வசனம்.
ஆனாலும் அதனுடைய ஊளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும்.
அப்ப இந்த சவக்கடல் எப்படி இருக்குது, அடியில பள்ளங்களும் உளையான பள்ளங்களும் மடுக்களும் என்ன
ஆகுறது
இல்ல, இந்த நதி போனாலும் கூட ஆரோக்கியமாகறது இல்ல, அது உப்பாகவே விடப்படும். அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சியில கூட தேவன் எல்லா கிருபுகளையும் காமிச்சும் கூட சாத்தானை கட்டி போடுறாரு, மனுஷங்கள் வாழ வேண்டிய எல்லா விதமான சாதகமான சூழ்நிலையை வைக்கிறாரு, எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்குது, எல்லாத்துக்கும் வியாதி இல்ல, அப்படி எல்லாம் கூட இவ்வளவு கிருபை காமிச்சு கூட சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், அதுதான் அங்க சொல்லிட்டு இருக்குது, அது ஆரோக்கியமாகாமல் அது உப்பாகவே விடப்படும். அது அங்க வந்து அவங்க இதுலன்னா மரணத்துக்கு உண்டான வகுப்பார். ஏற்கனவே நம்ம வசனம் வாசித்திருக்கிறோம், துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டார். நீதி உள்ள தேசத்திலும் கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அநியாயம் செய்வாங்க சொல்லி நம்ம வசனம் படிச்சிருக்கிறோம். அப்ப ராஜ்யத்தில் கூட சில பேர் தேவனுக்கு விரோதமான மனப்பூர்வமான பாவைகள் இருப்பாங்க, அவங்களை அப்படியே விட்டுருவாங்க. 2வது வசனத்துக்குள்ள அதுதான் அந்த 11வது வசனத்தினுடைய ஒரு விளக்கம். அப்புறம் 12வது வசனத்துக்கு நம்ம வரல, ரொம்ப முக்கியமானது.
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும்.
நதிக்கு ரெண்டு பக்கம் நம்ம என்ன பார்த்தோம், ஆளுக்கு மீன் பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பக்கத்துல விருட்சங்கள் இருக்குது. அந்த விருட்சங்கள் எப்படி இருக்குதுன்னா புசிப்புக்கான சகல விருட்சங்களும்
வளரும்.
சாப்பிடுறதுக்கு உண்டான பழங்கள்,
இல்லைங்களா? பல மரங்கள் வந்து எக்கச்சக்கமா இருக்குதாம். அப்புறம்
அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தலுக்கும் மாணவிகள்.
அப்போ நதியோரமாய் இக்கரையிலும் அக்கறையிலும் விருட்சங்கள் இருக்கும், அதனுடைய இலைகள் என்னாகிறது இல்ல, உதிர்வதும் இல்லை, அதனுடைய கனிகள் கெடுவதும் இல்லை. ஏன்னா அதுக்கு வரக்கூடிய தண்ணீர் எங்கிருந்து வருது? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருது. அதனுடைய பலம் எப்படி கிடைக்குது? மாசா மாசம் கிடைக்குது. மாதம் தோறும் எப்படி கனிகள்? புது புது கனிகள். அந்த மாதிரி மரம் இருக்குதா? இப்போ நம்ம மாம்பழம் வருஷமெல்லாம் பொறிக்க முடியுமா? மாம்பழம் சீசன் இருக்குது இல்லைங்களா? ஆப்பிள் எப்போதும் வருமா? வராது. ஆப்பிள் நீ மார்க்கெட்ல வராது. ஆனா ஒரே ஒரு பழம் தான் இருக்குது வருஷமெல்லாம் வருது. எது அது? ஒன்னே ஒன்னு தான் தேவன் வச்சிருக்கிற வருஷமெல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஆனா இங்க சொல்லிட்டு இங்க இருக்கிற இந்த மரத்திலிருந்து மாதந்தோறும் புதிய புதிய கனிகள் வருகிறது. அப்புறம் அவைகளுடைய கனிகள் புசிப்புக்கும் அவைகளினுடைய இலைகள் அவிழ்தத்துக்கும் ஆனவைகள். அவிழ்தம் என்னங்க? யாராவது ஹோமியோபதி டாக்டர் கறீங்களா? அவிழ்தம் என்ன? மருந்து இல்லைங்களா? மெடிசின். மெடிசினுக்கு இப்ப நம்ம அந்த காலத்துல ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணாங்க? மருந்து மாத்திரை இல்ல. அன்னைக்குல என்ன? பச்சை இலைகள் இல்லைங்களா? இலைகள் என்ன இருக்குது? தேவன் வச்சிருக்கிறார் எல்லா மருந்து, வித்து வகை வகையான மருந்து. இன்னைக்கு நம்ம சாப்பிடுற மாத்திரையெல்லாம் இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறாங்க? எல்லாம் இலையிலிருந்து எடுக்கிறாங்க. அது ரொம்ப முடியாத கேஸுக்கு தான் கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. மத்தபடி சாதாரணமா எல்லா வியாதிகளுக்கும் இலையிலிருந்து தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு லேட்டஸ்ட் என்ன பண்றாங்க ஜனங்க? ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் இல்லைங்களா? ஹெர்பல் ஹெர்பல் சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும். அப்போ வியாதி சரி பண்றதுக்காக இலைகள் ரொம்ப முக்கியம். இதே ஒரு வசனத்தை பாருங்க, வெளிப்படுத்தல தேவன் காமிக்கிறாரு. வெளிப்படுத்தல் 22:1-2.
தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது.
12 விதமான கனின்னு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மாசம் அப்படின்னா 12 விதமான கனின்னு என்ன அர்த்தம்? கண்டினியூவஸா கண்டினியூவஸா உங்களுக்கு அது கிடைச்சிட்டே இருக்கும். அப்புறம்
அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள்.
அப்போ இது என்ன குறிக்குது? விருட்சங்கள், அந்த மரங்கள், நதியில ரெண்டு பக்கம் மரம் இருந்துச்சுல, அந்த மரம் எதை குறிக்குது? மனுஷங்களா? படிக்கல வேணா. ஏசாயா 61:3.
சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும்,
சீயோனிலே துயரப்பட்டவர்களை
சீர்படுத்தவும்.
அவர்களுக்கு துயரப்படுகிறவர்கள் யாரு? பொது ஜனங்க இல்லைங்களா? இன்னைக்கு ஜனங்கள் என்ன இருக்கிறாங்களா? கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது நல்லது கிடைச்சா மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா நம்மள மாதிரி யாருக்கள் எத்தனை பேர் இன்னைக்கு ரோட்ல அங்கங்களா பாக்கும்போது நம்மளால சந்தோஷமாவே இருக்க முடியல. ஏன்னா அவங்க போடுறது கஷ்டம், அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம ஒண்ணு இல்லாம அதெல்லாம் பாக்கும்போது நம்ம திருப்தியா சாப்பிட்டாலும் கூட நம்மளுக்கு சந்தோஷம் வர்றதில்ல. ஏன்னா இந்த உலகத்தின் ஜனங்கள் அவ்வளவு துயரப்பட்டு இருக்கிறாங்க. சீயோனிலே துயரப்படுகிறவர்களுக்கு
சீர்படுத்தவும். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார்.
யார் இது? கர்த்தராயா இயேசு.
அவர்கள் கர்த்தர் நாமமும் உடைய மகிமை என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள்.
பாத்தீங்களா? அப்போ அவர்கள் கர்த்தருடைய கர்த்தர் நாட்டின
தம்முடைய நாட்டின மகிமைக்கென்று நாட்டின
தன்னுடைய மகிமைக்கென்று நாட்டின
விருட்சங்கள்
நீதியின் விருட்சங்களாக இருப்பாங்க. விருட்சம்னா என்ன? மரம் இல்லைங்களா? நீதியின் விருட்சம்னு யார சொல்லிக்கிறாரு? சங்கீதம் ஒன்றுல நம்ம படிக்கிறோமே இல்லைங்களா? சங்கீதம் ஒன்றுல என்ன படிக்கிறோம்? இரவும் பகலும் தேவனுடைய வசனத்துல. ஆமா, அவன் எப்படி இருக்கிறான்? கனியை கொடுக்கிற மரத்துக்கு ஒப்பாக இருக்கிறா. அப்ப அது யாரு? அது சபை இல்லைங்களா? கர்த்தராக இயேசுனுடைய சபை. நதியினுடைய இக்கரையிலும் அக்கறையிலும் அந்த விருட்சங்கள் இருக்குது அப்படின்னா அது சபை. எந்த சபை? அந்த 144,000 பேர் அவர்களுடைய ஆட்சி. கிறிஸ்துவும் சபையும் இந்த உலகத்தின் மேல் ஆட்சி செய்யும் போது இந்த உலகத்தின் ஜனங்கள் மேல் அவருடைய பார்வை இருக்கும். உலகத்தின் ஜனங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து மாதந்தோறும் புது புது கனிகளை தருவாங்க. அப்ப நம்ம சாப்பிடுற பழத்துல என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது இல்லைங்களா? உடம்பு சரியில்லாதவங்களுக்கு என்ன கொண்டு போய் கொடுக்குறோம்? பழம். பழம் சாப்பிட்டா என்ன கிடைக்குது? பழம் சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் ஆகுதா? ஒன்னா சார், ரொம்ப நல்லா இருக்கு எந்த பழம் சாப்பிட்டாலும். அப்ப ஜீவன் கிடைக்குது. மாதந்தோறும் புது புது கனிகள் தான், அதாவது நம்மளுடைய ஜீவனுக்கு ஏற்ற சத்தியங்களை அந்த ராஜ்யத்துல கிடைக்கும். அது மட்டுமில்ல, அதனுடைய இலைகள் அவிழ்தத்துக்கு மாணவர்கள்னா மருந்து. அப்ப இலைகள் என்ன வியாதி இருக்குது மனுஷங்களுக்குள்ள? பாவம் இல்லைங்களா? இன்னும் என்ன இருக்குது? பாவம். அப்ப பாவத்தை போக்குறதுக்கு என்ன மருந்து? இலைகள். இந்த இலைகள் எதை குறிக்குதப்பா? பாவம் எப்படி போகும் மனுஷங்களுக்குள்ள இருந்து? சத்தியம் இல்ல உபதேசம் இல்லைங்களா? அப்ப அந்த புதிய புதிய கனிகள் என்ன குறிக்குதுன்னா புதிய புதிய சத்தியங்கள் குறிக்குது. அதே போல இலைகள் வந்து உபதேசங்கள் குறிக்குது. இன்னைக்கு கூட நம்மளுக்கு அது யூஸ் ஆயிட்டு இருக்கு, இன்னைக்கு கூட மருந்து மாதிரி தான் இருக்கு. அதே போலதான் ராஜ்யத்துல இந்த 144,000 பேருடைய அந்த பார்வை இந்த உலகத்தின் ஜனங்கள் மேல் இருக்கும். அப்ப எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க? இந்த சாவிலிருந்தும் இந்த பாவத்திலிருந்தும் எல்லாரும் விடுதலை ஆயிட்டு வருவாங்க. இதுதான் இந்த முதலாம் உலகம் இரண்டாம் உலகத்துல போய் சாவுல போற ஜனங்களை மீண்டுமாக தம்முடைய ராஜ்யத்துல அவர் மீண்டுமாக வெளியில கொண்டு வந்து அந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் சதுக்கியமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலத்தை தேவன் நியமனம் செஞ்சிருக்கிறார். லாஸ்ட் ஒரு வசனம் படிச்சு முடிக்கலாம். அதாவது மீகா 4:4, மீகா தீர்க்க தரிசனம் 4:4 பாத்தீங்களா? இப்ப ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க ஜனங்க? அவனவன் தந்தன் திராட்சை செடியின் நிழலிலும் தந்தன் அத்திமரத்தின் நிழலிலும் தங்கி பயப்படுத்துவார் இல்லாமல் இருப்பான். அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் அத்திமரமும் திராட்சை செடியும் வச்சிருப்பாங்களா? இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டுல என்ன மரம் வச்சிருக்கிறோம்? இடம் இருக்கிறவங்க வீட்டுல வாழை மரம் வைக்கிறோம், அப்புறம் தென்னை மரம் வைக்கிறோம், அந்த கொய்யா மரம் வைக்கிறோம் இல்லைங்களா? கேரளாவில எல்லாம் பார்த்தா என்ன வைக்கிறாங்க? 5 வகையான மரம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ராஜ்யத்துல எல்லாருடைய வீட்லயும் அத்திமரமும் திராட்சை செடியும் வச்சிருப்பாங்களா? அதை பத்தி இங்க சொல்லிருக்குதா? அப்ப இது வந்து இது கூட ஒரு அடையாள மொழி இல்லைங்களா? அப்ப திராட்சை செடி எதை குறிக்குது? யாரை குறிக்குது? இயேசு சொன்னாங்களே, நானே மெய்யான திரை. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்ப நம்ம கூட யாருதா? திராட்சை செடிதா? செடி வேற கொடி வேறையா? எல்லாம் ஒண்ணுதானே. அப்போ திராட்சை செடி சபைக்கு அடையாளம், அத்திமரம் எதுக்கு அடையாளம்? சொன்னார் இயேசு சொன்னாங்களே, அத்திமரம் துளிர் விடுகிறது நீங்கள் காணும் போது வசந்த காலம். அப்ப அத்திமரம் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள் பாத்தீங்களா? அப்போ அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும். அப்படின்னா இந்த சபையினுடைய வாய்ப்பு உலகத்துல எப்படி தேவன் தெரிந்து கொள்கிறார்? சகல கோத்திரங்களில் இருந்தோம், சகல பாஷைக்காரர்கள் இருந்தோம், சகல தேசங்களில் இருந்தோம், சகல ஜாதிகளில் இருந்தோம் தேவன் தெரிந்து சாம்பிள் எடுக்கிறார். இந்தியாவிலிருந்து எடுக்கிறார், தமிழ்நாட்டிலிருந்து எடுக்கிறார், கேரளாவிலிருந்து எடுக்கிறார், இவங்கெல்லாம் யாரு? அமெரிக்காவிலிருந்து எடுக்கிறார், ஒவ்வொரு ஆப்பிரிக்காவிலிருந்து எடுக்கிறார், எல்லா பக்கமும் இருந்தும் திராட்சை செடிகளை, திராட்சை செடிக்கு ஒப்பான சபையின் மக்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். இப்போ அந்தந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்காக அந்தந்த ஜனங்களுக்கே என்ன பண்ணிடுவார் தேவன்? பொறுப்பு கொடுத்து. இப்ப தமிழ்நாடு ஜனங்களை வழிநடத்துறதுக்கு யாருக்கு நல்லா தெரியும் பாத்தீங்களா? அதான் சொல்றாரு, தன் தன் திராட்சை செடி நிலையிலும்னா இங்க இருக்கிறது சில சாம்பிள், சபையினுடைய மக்கள் சில பேர்த்தை தேவன் தெரிந்து கொள்கிறார். அவங்களுடைய பொறுப்பு யாருக்கே கொடுத்துறாரு? அவங்க ஜனங்களுக்கே கொடுத்துறாரு. ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய மனசு எல்லாம் யாருக்கு தெரியும்? அவங்களுக்கே தெரியும். நம்மளை வழி நடத்துக்கு அமெரிக்காக்காரன் நீங்க கொண்டாந்து விட்டா தெரியுமா? தெரியாது. அப்ப நம்மளுக்கு யார் வேணும்? நம்ம ஆளுங்களே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைங்களா? கேரளக்காரருக்கு யார் வேணும்? அவரே விட்டா நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதான் சொல்றாரு, அவனவன் தன் தன் திராட்சை செடி நிலையில் நம்ம இருப்பான். தன் தன் அத்திமரம்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து உலகம் முழுவதும் இருந்தாங்களா? இருந்தாங்க. எப்போ? இயேசு சொன்னாங்களே, உங்களுடைய வீடு உங்களுக்கு பாலாகும், நீங்கள் சகல தேசங்களிலும் நீங்கள் வந்து புறஜாதி ஜனங்களாக நீங்கள் வந்து துரத்தி விட்டுருவோம் உங்களை அப்படின்னா. இந்தியாவில் கூட வந்து இருந்தாங்களா இல்லையா? கேரளாவில் கூட இருந்தாங்க. அப்போ உலகம் முழுவதும் ரஷ்யாவில் எக்கச்சக்கம், அமெரிக்காவில் எக்கச்சக்கம் யூதர்கள் இருந்தாங்க. அப்ப எதுக்காகனா இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது கலாச்சாரங்களை ஜனங்களை பத்தி நல்லா படிச்சுட்டு வருது, லாங்குவேஜ்ல இருந்து எல்லாம் படிச்சுட்டு வர்றதுக்காக. அப்ப ராஜ்யத்துல அந்தந்த அத்திமரத்தின் கீழே அப்படின்னாக்கா எந்த யூதர்கள் எந்த தேசத்துல போய் கூடியிருந்தாங்களோ அவங்களுக்கு கீழே அந்த நாடு கொண்டு வந்துருவார். அப்ப அவங்களை வழிநடத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, தேவனுடைய அந்த தெய்வீக திட்டங்கள் அவ்வளோ பெரிய விஷயங்களே தேவன் வந்து சின்ன சின்ன ரெண்டு ரெண்டு வார்த்தைகள்ல விளக்குறார். அப்ப இந்த ராஜ்யத்தின் கீழ் நம்ம பார்க்கும் போது இந்த சபையும் முற்பிதாக்களும் சேர்ந்து இந்த உலகத்தின் அத்தனை கோடி ஜனங்களையும் சீர்படுத்த செய்வார்கள். அதனால்தான் இந்த ஒரு யோர்தான் நதியில கூட தேவன் மாபெரும் ரகசியத்தை வச்சிருக்கிறார். முதலாம் உலகம் மற்றும் இரண்டாம் உலகம். ஆனா இன்னொரு நதி நம்ம பார்த்தோம், அது மூன்றாம் உலகத்தை குறிக்கிறதாகவும் உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் விமோச்சனத்தை கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு ராஜ்யத்தை பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.